بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வஹியை மட்டும் பின்பற்றுவோம் என்ற தலைப்பில் திருக்குரானும் நபிமொழிகளும் இவை இரண்டும் வஹி, இவை இரண்டையும் கண்டிப்பாக நாம் பின்பற்ற வேண்டும், இவை இரண்டும் அல்லாத வேறு எதையும் பின்பற்றக்கூடாது என்பதை கடந்த நாட்களில் குரான் ஹதீஸ் ஆதாரங்களோடு நாம் அறிந்து கொண்டோம். இஸ்லாத்தின் மூல ஆதாரம் குரான் மற்றும் நபிமொழிகள். வஹியின் ஒரு வடிவமாக இருக்கக்கூடிய திருமறை குரானில் சில வசனங்கள் என் அறிவுக்கு படவில்லை, நடைமுறைக்கு சாத்தியமில்லை, என் உணர்வுக்கு ஒத்து வரவில்லை, லாஜிக்கு பொருந்தவில்லை என்று யாராவது சொன்னால் உடனடியாக நாம் முடிவெடுத்து விடுவோம், அவர் காஃபிராகிவிட்டார், அவர் மூமின் அல்ல. ஒருவே ஒரு வசனத்தை மறுத்தாலும் சரி, பாதி குரானை மறுக்கணுங்கிற அவசியம் அல்ல. ஒரே ஒரு வசனத்தை திருமறை குரானிலே மறுத்தாலும், இது மாதிரியான காரணங்களை சொல்லி மறுத்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார், அவர் குரானை நம்பவில்லை, அல்லாவை நம்பவில்லை, மார்க்கத்தை விட்டும் வெளியேறிவிட்டார் என்று நாம் முடிவெடுத்து விடுவோம். இதே மாதிரியான பேச்சை நபிமொழிகளில் ஒருவர் செய்யும்போது அப்போது அதனுடைய விபரீதத்தை பலர் உணராமல் தலையை அசைத்து கொண்டிருக்கிறார்கள். அழகாக பேசுகிறார், என்ன தர்க்கமாக பேசுகிறார், என்ன லாஜிக் வாதத்தை வைக்கிறார் என்று, இதுவும் ஒரு குஃபருடைய ஒரு வகைதானே, இது மாதிரி குரானில் சிந்திச்சா என்ன ஆகும், இது வகையை மறுக்கக்கூடிய ஒரு போங்கல்லவா என்று பல பேருக்கு தெரியவில்லை, இதை சத்தியமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், குரான் மீது உள்ள மரியாதை ஹதீஸின் மீது இவர்களுக்கு இல்லை, குரான் மீது உள்ள ஒரு நம்பிக்கை ஈமான் நபிமொழிகள் மீது இவர்களுக்கு இல்லை. அதனால் குரான் என்றால் ஒரு பார்வை, நபிமொழிகள் என்றால் இன்னொரு பார்வை என்ற ஒரு நிலை இவர்களிடத்தில் இருக்கிறது. அப்போ இவர்கள் எப்படி வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று பேச முடியும்? வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று இவர்கள் சொல்வதாக இருந்தால், அதிலே இவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால், வஹியின் இன்னொரு வடிவமாக இருக்கக்கூடிய நபிமொழிகளில் தங்களுடைய அறிவுக்கு ஒத்து வரவில்லை என்று சொல்லி நபிமொழிகளை மறுக்கக்கூடாது. லாஜிக்கு ஒத்து வரவில்லை, பார்த்தாலே நபி சொன்ன மாதிரி தெரியலை, உள்ளத்துக்கும் உணர்வுக்கும் ஒத்து வரவில்லை, இப்படியெல்லாம் காரணங்களை இவர்கள் வெளிப்படையாகவே சொல்கிறார்கள். அதுதான் பெரிய ஆச்சரியம். இது பச்சையாக தெரிகிறது, உணர்வுக்கு ஒத்து வரலை, அறிவுக்கு ஒத்து வரலை, லாஜிக்கு பொருந்தவில்லை என்று ஒருவர் சொன்னால் அது தெள்ள தெளிவாக தெரிகிறது, இவர் சரியான அடிப்படையில் ஆதாரத்தை அணுகவில்லை, தன்னுடைய சுய சிந்தனை அடிப்படையில் ஆதாரங்களை மறுக்கிறார் என்பதற்கு இதுவே ஒரு பெரிய ஆதாரம். ஆனால் பலர் அறியாத மக்கள் சூப்பராக பேசுகிறாரு, என்ன தர்க்கமாக அழகாக அற்புதமாக வாதங்களை அடுக்குகிறார் என்று பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நபிமொழிகளை கேலி கிண்டல் செய்யும்போது கீழே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் அதையும் பார்த்து ரசித்து ருசித்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி ஈமானுக்கு உகந்ததா, இது வஹியை அணுகக்கூடிய ஒரு முறையா என்பதை இன்றைய தினத்தில் நம்ம அறிந்து கொள்வோம். உணர்வுக்கு ஒத்து வந்தால் வஹி, உணர்வுக்கு ஒத்து வந்தால் ஹதீஸ், உள்ளத்துக்கு ஒத்து வந்தால் ஹதீஸ், இல்லை என்றால் அது ஹதீஸே இல்லை என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இது ஹதீஸை அணுகக்கூடிய முறையா, இது வஹியை அணுகக்கூடிய முறையா, நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன கூறுகிறான், 12வது அத்தியாயம் 53வது வசனம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒமாவு பர்ரியு நஃப்ஸி, என் ஆத்மாவை என்னுடைய உள்ளத்தை தூய்மையானது என்று நான் சொல்ல மாட்டேன். இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸு, உள்ளம் கெட்டதை ஏவும், உள்ளம்ங்கிறது கெட்டதை ஏவக்கூடியது. யாருடைய உள்ளத்தையாவது சொல்ல முடியுமா? இவங்க உள்ளத்தில் அதிச போட்டு பார்க்கணுங்கிறாங்களே, அல்லாஹ் சொல்கிறான் உள்ளம் என்பது கெட்டதை ஏவக்கூடியது. நம்முடைய உள்ளத்தில் நல்லது வர்றதை விட கெட்டது தான் அதிகமாக வருது. ஏன்னா சைத்தான் குடிகொள்ளக்கூடிய இடம் அங்கதான் சைத்தான் பல விசுவாசங்களை போடுகிறான். அப்படிப்பட்ட உள்ளத்தை கொண்டு ஹதீஸ்களை அணுகினால், இஸ்லாத்தின் மற்றொரு வடிவமாக இருக்கக்கூடிய நபிமொழிகளை அணுகினால் ஹக்கு எப்படி வரும், உண்மை எப்படி வெளிப்படும்? அப்ப இது பாத்திலான வழிமுறை. வகியை மட்டும் பின்பற்றுவோம் என்று சொல்கிறார்கள், உள்ளத்தில் நபிமொழிகளை போட்டு பார்ப்போம், உணர்வுக்கு ஒத்து வந்தால் நபிமொழி என்றால், அப்ப நீங்க நபிமொழியை எங்க ஃபாலோ பண்றீங்க? உங்க உள்ளத்தில் ஃபாலோ பண்றீங்க? உங்களுடைய உணர்வுகளுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்குறீங்க? உணர்வா நபிமொழியான்னு வரும்போது ஒரு மூமின் உணர்வை தூக்கி எறிஞ்சிட்டு நபிமொழிகளுக்கு பின்னால் வர வேண்டும், உள்ளத்தை தூக்கி எறிந்து விட்டு ஹதீஸ்களுக்கு பின்னால் வர வேண்டும், அதுதான் ஈமான். அதை விட்டு உள்ளத்துக்கு ஒத்து வரல ஹதீஸ் வேண்டாம், என் உணர்வுக்கு ஒத்து வரல ஹதீஸ் வேண்டாம், இது நபி சொன்னதான்னு பார்ப்பேன், இது நபி இப்படி வருவாங்களா போவாங்களா செய்வாங்களா, இப்படியே கேள்விகளை அடுக்குவது சரியான முறையா? எப்ப நீங்க உள்ளத்துல போட்டு அதிச பார்க்கலாம், உள்ளம்ங்கிறது கெட்டதை ஏவாது, அதுல சைத்தான் குடிகொள்ள மாட்டான், அங்க பல தவறான முடிவுகள் வராது அப்படின்னு சொன்னா உள்ளத்துல அதிச போட்டு பார்க்கலாம். அல்ல, உள்ளம்ங்கிறது என்ன, வகி உதிக்கக்கூடிய இடமா? ஒரு மனிதருடைய உள்ளத்துல போட்டு அதிச பார்க்கணுங்கிறீங்களே, அந்த மனிதருடைய உள்ளம்ங்கிறது ஹதீஸ் உருவாகக்கூடிய இடமா? அங்க வந்து வகி உருவாகுமா? வகி உருவாகும் என்றால் அதுதான் வகிக்கு அடிப்படை என்றால் அங்கே ஹதீஸ போட்டு பார்க்கலாம். அவருக்கு தான் வகி வர, சஹாபாக்களுக்கு வகி வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள், உள்ளத்தில் ஹதீஸ போட்டு பார்ப்பேன்னு சொல்லக்கூடிய மனிதரை பார்த்து உனக்கு வகி வருமா அப்படின்னு கேட்க மறந்துடுறாங்க. கேட்கணுமா இல்லையா? உன் உள்ளத்தில் போட்டு பார்க்குறியப்பா வகிய, ஹதீஸ போட்டு பார்க்குறியே, உன் உள்ள என்ன வகி வரக்கூடிய இடமா அது? அல்லாஹ் எல்லா பேருக்கும் ஒரே உள்ளத்தையா தந்திருக்கிறான்? ஒரு மனுஷன் ஒரு மாதிரி சிந்திப்பான், இன்னொரு மனுஷன் இன்னொரு மாதிரி சிந்திப்பான், எல்லா பேருக்கும் ஒரே சிந்தனை இல்லை. அப்போ சிந்தனையில் போட்டு அதிச கழுவி கழுவி பார்க்கணும்னா என்ன அதிஸ் தேரும்? ஒரு ஆளுடைய சிந்தனைக்கு ஒத்து வரல மறுத்தாகணுமா? அப்போ இது வந்து ராங்கான பாதை. இப்படி செய்துவிட்டு வகையை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அதில் அவர்கள் உண்மையாளர்கள் இல்லை. இதை பொதுமக்களாகி நீங்கள் புரிய வேண்டும். அல்லாஹ் ஈமான்னா என்னங்க? ஈமான் ஈமான்ங்கிறமே ஈமான்னா என்ன? என் அறிவுக்கு ஒத்து வராட்டினா நபி சொன்னா நம்புவேன், இதுதானே ஈமான். என் உணர்வுக்கு ஒத்து வரல, நபி சொல்லிட்டாங்கன்னு வந்துடுச்சு, நல்லவங்க சாட்சி சொல்லிட்டாங்க, மார்க்க நமக்கு இதனால் வரைக்கும் எப்படி வந்துச்சோ அந்த வழியில இது வந்திருக்கிறது, நம்பி விடுவேன், அதுக்கு பேர் தான் ஈமான். அதை விட்டுட்டு அதுல எல்லாம் சந்தேகங்களை கிளப்பி கொண்டிருந்தால், அதற்கு எதிராக கேள்விகளை அடுக்கி கொண்டிருந்தால், அப்போ இதுக்கு பேர் ஈமானா? என் அறிவுக்கு பட்டாதான் நம்புவேன், உள்ளத்துக்கு ஒத்து வந்தால் தான் நம்புவேனா, அதுக்கு பேர் ஈமான் இல்லையே. அது காஃபிர் அப்படி நம்புவானே, உள்ளத்துக்கு ஒத்து வந்தால் நம்புறது. நம்ம மூமின், நம்ம அல்லாஹ் ரசூலை நம்பியிருக்கிறோம். மூமின்களுங்கிறவங்க அறிவை தாண்டி அல்லாஹ் ரசூல் சொன்னால் நம்பணும், அவங்களுடைய உணர்வை தாண்டி அல்லாஹ் ரசூல் சொன்னால் அதுக்கு உணர்வு கட்டுப்படணும். வஹிக்கு தான் ஓ உணர்வு கட்டுப்படணும், ஹதீஸுக்கு தான் உன் உள்ளம் கட்டுப்படணும். உன் உள்ளத்துக்கு ஹதீஸ் கட்டுப்படாது, உன் உணர்வுக்கு நபிமொழி கட்டுப்படாது. அப்போ ஒத்து வரலையா, அப்போ அது ஹதீஸே இல்லைன்னு சொன்னால் இது என்ன? இதுக்கு பேர் ஈமானா? இதுக்கு பேர் குஃபுர் இல்லை, இதுக்கு பேர் ஈமான் இல்லை, இது பேர் என்னது? குஃபுரு, நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்கள் வஹி விஷயத்தில் எப்படி இருக்கணும், அல்லாஹ் ரசூல் ஒன்று சொல்லிட்டாங்க, அப்போ மூமின் எப்படி நடக்கணும்? அறிவை யூஸ் பண்ணக்கூடாது, உணர்வு புல்லரிக்குதா பார்க்கக்கூடாது. புல்லரிக்கலன்னா உன் உடம்புல கோளாறு, உன் உள்ளத்தில் ஒத்துறனா உள்ளத்தில் கோளாறு. உள்ளத்தை சரி பண்ணி ஒழுங்காக சிந்தி அதுக்குரிய விளக்கத்தை தேடு. சரியான மூமின்கள் எப்படி இருப்பாங்க? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 4:64 ஃபலாவ ரப்பிக்கல் ஆயுமினுன், நபியை உன் மீது ஆணையாக, உம் இறைவன் மீது ஆணையாக இவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள். ஹத்தாயு ஹக்கிமுக ஃபீமா சஜர பைனஹும், தங்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் உம்மை நீதிபதியாக ஆக்கி, சும்மலா எஜிதூ ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் இம்மா கலைத், நீர் வழங்கிய அந்த தீர்ப்பில் தங்களுடைய உள்ளங்களில் ஒரு சிறிய நெருடலை கூட உணராமல் வயுசல்லிமூ தசலிமா ஒரே அடியாக கட்டுப்படாதவரை இவர்கள் மூமின்களாக ஆக முடியாது, இறை நம்பிக்கையாளர்களாக ஆக முடியாது. அல்லாஹ் கூறுகிறான். அப்ப அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்தில் நம்ம எப்படி நடக்கணும்? ஹரஜம் இம்மா கலை, ஒரு நெருடல் வரக்கூடாது. வயு சல்லிமோ தசலிமா, அப்படியே கட்டுப்படணும். இன்னைக்கு அந்த போக்கு போயிருச்சு. இப்படியெல்லாம் சொல்லி மக்களை உருவாக்கியவர்கள் இன்றைக்கு அப்பாவி மக்களை எப்படி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள்? நபிமொழிகளுக்கு எதிராக பேச விடுகிறார்கள், வாயடிக்க விடுகிறார்கள். ஒவ்வொருவரும் அவருக்கு தகுந்தவாறு இஷ்டப்படி, இவர் ரெண்டு கோணத்தில் அதிசம் மறுத்தா பின் வந்தவங்கள்லாம் இவரை பின்பற்றக்கூடியவரெல்லாம் 10 கோணங்களில் மறுக்கிறாங்க. வேற எப்படி எப்படியெல்லாம் இந்த ஹதீஸ்களை மறுக்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். புதுசு புதுசாக மறுத்தார்களே ஆனால் அதற்கு பேர் ஆய்வு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது குஃபுர் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதுக்கு பேர் ஈமான் அல்ல. அது மாதிரி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 33 அத்தியாயம் 36 வசனத்திலே கூறுகிறான், வமா கானலி மூமினின் வலா மூமினத்தின் இதா கல்லல்லாஹு ரசூலுஹு அம்ரா ஐயக்குனலஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டால் மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறொரு சுய விருப்பம் கொள்வதற்கு அனுமதி இல்லை, உரிமை இல்லை. அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் ரசூல் சொல்லிவிட்டால் அதுதான் மூமினுக்கு, அதை தான் ஏற்றுக்கிறேன், வேற எதுவும் ஏற்றுக்கிற மாட்டேன். அதை விட்டுவிட்டு வேறொரு முடிவை யாராவது எடுப்பால், அந்த ஹதீஸ்களை நிராகரித்து விட்டு வேறொரு முடிவை யாராவது எடுத்தால் அவர்கள் உண்மை மூமின்கள் இல்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகிறான். இது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கிறது. 24 அத்தியாயம் 5 வசனம், இன்னமா கான கௌலல் மூமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் இறை நம்பிக்கையாளர்கள் அழைக்கப்பட்டால் நம்ம எதை நோக்கி அழைக்கிறோம்? என் சொந்த கருத்தை சொல்றேன் வாங்கன்னு கூப்பிட்டா தூக்கி எறிங்க. எதை நோக்கி அழைக்கிறோம்? அல்லாவின் பக்கம், அல்லாவுடைய ரசூலின் பக்கம் அழைக்கிறோம். இதனால் வரைக்கும் மூமின்கள் பாதுகாத்து சஹியான நபிமொழி என்று நம்பி வந்த ஹதீஸை நோக்கி அழைக்கிறோம். அப்போ உண்மையான மூமின் என்ன செய்யணும்? கேட்டோம், கட்டுப்பட்டோம் என்று சொல்வதுதான் அவர்களின் சொல்லாக இருக்கும். மூமின்கள் அப்படித்தான் பேசுவார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆக ஈமான் என்பது வாயடிப்பதல்ல, லாஜிக் பேசுவதல்ல, நபிமொழிகளுக்கு எதிராக தர்க்கம் பேசுவதல்ல. நபிமொழி வந்துவிட்டால் அடிபணிவது, தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஏற்றுக்கொள்வது, அந்த நபிமொழிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதும் பேசுவதும் வாய்க்கிளிய கத்துவதும் அந்த நபிமொழிகளை ஆதரிக்கக்கூடிய மக்களை எல்லாம் வழிகடர்களாக்குவதும் அவர்களை காஃபிர் முஷ்ரிக்கென்று காயப்படுத்துவதும் ஆபத்தான வேலை. இதை அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகிறார். உதாரணத்துக்கு ஒரு சில ஹதீஸ்களை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன், ஹதீஸ்களை சொல்லி காட்டுறேன். அது வந்து பாருங்களேன், இன்னைக்கு நமக்கு விஞ்ஞானமாக இருக்குது, அறிவுபூர்வமான கருத்தாக மாறி இருக்கிறது. ஆனால் இந்த விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹதீஸ்களை மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு நெருடலா பார்க்கும்போது இவங்க யோசிக்கிறமா யோசிச்சா நபி இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு யோசிச்சு அதெல்லாம் தட்டிடணும். அந்த மாதிரி ஹதீஸ் தான் இருக்கும். உதாரணத்துக்கு புகாரியில் 1501 ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட உரைனாங்கிற ஒரு கூட்டத்தார், மதீனாவுடைய தட்பவெப்ப நிலை எங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னு வந்து முறையிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தர்மமாக வந்த ஒட்டகங்கள் இருக்கு, அந்த ஒட்டகத்துடைய சிறுநீரையும் பாலையும் நீங்கள் பருகுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது புகாரி முஸ்லீம் பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ தனக்கு முடியலை, நோய்வாய்ப்பட்டிருக்கோம் சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? ஒட்டகத்துடைய சிறுநீரையும் பாலையும் நீங்கள் பருகுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம வெளிப்படையாக பார்க்கும்போது பால் ஓகே, ஏன்னா பாலுங்கிறது உணவு, சிறுநீர் அது நஜீஸ் இல்லை, ஒட்டகத்துடைய சிறுநீர் அது நஜீஸு, அதை போய் நபி அவர்கள் குடிக்க சொல்லுவாங்களா? ஏதாவது 2-3 வசனங்களை கொண்டு வந்து தூக்கி போட்டு இன்ன கலா அலா ஹுலகைன் அதையும் நபியே நீ மகத்தான குணத்திலே இருக்கிறாய், அப்படிப்பட்ட மகத்தான குணத்தில் உள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துடைய சிறுநீரை போய் குடிக்க சொல்லுவாங்களா? இப்படி எதையாவது வசனங்களை போட்டு சந்தேகத்தை கிளப்பி விட்டா இந்த ஹதீஸ் தெருமா? அப்ப நமக்கு பார்க்க அப்படி தெரியுது, ஆனால் இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது? இன்னைக்கு ஆய்வாளர்கள் எல்லாம் ஆய்வு பண்ணக்கூடியவங்க என்ன சொல்றாங்க? ஒட்டகத்துடைய சிறுநீர்ல மருத்துவம் இருக்குது. இதனால வரைக்கும் நமக்கு தெரியல, ஆனா இன்றைக்கு சொல்றாங்க அதுல மருத்துவம் இருக்குது. பாலில் மருந்து இருக்கிற மாதிரி சிறுநீர்லையும் மருத்துவம் இருக்குது சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு சொன்னா உனக்கு ஹதீஸ் ஓகே, இந்த விஞ்ஞானம் இல்லை அப்ப ஹதீஸ் இல்லையா? அப்படி யார நம்புற, யார நம்புறீங்க? ரசூலுல்லாஹ்வை நம்பல, விஞ்ஞானத்தை ஈமான் கொண்டிருக்கிறீங்க. நீங்க உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டிருந்தா ஏதோ நபி அவர்கள் காட்டியிருக்கிறாங்க, இப்ப கண்டுபிடிக்கல, இனி அடுத்த மாதம் கண்டுபிடிக்கலாம், அடுத்த வருஷம் கண்டுபிடிக்கலாம். ஏன் நம்ம ஹயாத்தில் யாருமே கண்டுபிடிக்கல, மௌத்தா போயிட்டோம், அடுத்த ஜெனரேஷன்ல கூட கண்டுபிடிக்கலாம் என்ற ஒரு பணிவு வந்திருந்தால் இந்த ஹதீஸை நம்ம நம்புவோம். ஏன் நான் இந்த ஹதீஸை சொல்லி காட்டுறேன் தெரியுமா? சம்பந்தப்பட்ட சகோதரர் இந்த ஹதீஸையும் கொஞ்சம் ஆய்வில் வைத்திருந்தார், பெண்டிங்கில் வைத்திருந்தார், ஆனால் இப்போது அது வெளியே வராது, ஏன்னா அது வந்து உண்மையாகிவிட்டது. இப்போ அடுத்து பாருங்கள், புகாரியில் 3320வது ஹதீஸ், இதே மாதிரி உள்ள ஹதீஸ், சயின்டிஃபிக்காக அது ப்ரூஃப் ஆகிடுச்சு. ஆனால் இதனால் வரைக்கும் முஸ்லீம்கள் மூமின்கள் இது நபியுடைய சொல்லுங்கிற ஈமான்ல அதை நம்பிட்டு வந்திருப்பாங்க. இது ஒத்து வருமா, செஞ்சு காட்டுவியா, இப்படி வாயடிச்சோம்னா இந்த ஹதீஸை என்றைக்கே மறுத்துருப்பாங்க. இப்படி மறுக்கிறவங்க வரலாற்றில் வந்திருந்தாங்க, இதையும் மறுத்துருப்பாங்க. புகாரில் 3320வது ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா வக்கா துபாபு ஃபி ஷராபி அஹதிக்கும், உங்களில் ஒருவருடைய பானத்தில் ஈ விழுந்து விட்டால் அதவர் அந்த ஈயை முக்கிரட்டும். ஈ விழுந்தா என்ன செய்யணும்? பானத்துக்குள்ளே முக்கிட்டு நல்ல முக்கிட்டு அப்புறம் தூக்கி எடுத்து போடணும். ஏன்னா அதனுடைய ஒரு ரெக்கையில் நோய் இருந்தாலும் இன்னொரு ரெக்கையில் அந்த நோய்க்குரிய மருந்து இருக்குது. நபி அவர்கள் சொன்னதாக இருக்குது. இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுது? இப்போ கூட பல பேருக்கு அப்படி தான் இருக்கும், உள்ளே ஒத்து வரல, என் உணர்வு இதை ஏற்றுக்கிறல, என்னங்க ஈ உளுந்தாலே அதை குடிக்க மனசு வராது, அதை முக்கிட்டு வேற குடிக்கணுமா, இப்படி தான் நம்ம நினைப்போம். அவன் இந்த ஹதீஸை தள்ளிடுவோமா? இது என்ன நபி சொன்ன மாதிரியா இருக்கு? நபி அருவறுப்பா பேசுவாங்களா? நபியுடைய சொல்ல கேட்டாலே அப்படி புல்லரிக்கணுங்க, அப்படியே முடியெல்லாம் சிலிர்க்கணும், எந்திரிச்சு நிற்கணும். இது அப்படியா இருக்குது? யாரும் செய்ய மாட்டேன், நீ செய்வியா, நான் செய்வேனா, ஈயை முக்கிட்டு குடிப்பியா, இப்படின்னு கேட்டால் இந்த ஹதீஸ் தேருமா? ஆ, முஸ்லீம்கள் நம்பி வந்திருக்காங்க. அப்போ இது நல்லா பார்க்கும்போது வெளிப்படையாக நான் பார்க்கும்போது அருவறுப்பாக தெரியுது, இதுதாங்க சயின்ஸு, ஆனால் இதுதான் உண்மை. இன்னைக்கு ஈயில் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஈ வந்து ஒரு பெரிய நோயை பரப்பக்கூடிய ஒரு ஒரு பூச்சி, நோயை பரப்பும். ஆனால் அதிலே அது தனக்குள்ளே என்ன செஞ்சுருக்கு, அந்த நோய்க்குரிய மருந்தையும் வச்சிருக்கு. ஏன்னா அந்த நோய் ஏன் ஈக்கு வர மாட்டேங்குது? ஈ நோயை பூரா பரப்புதில்ல, ஏன் நோய் ஈக்கு ஏன் வர மாட்டேங்குது? எல்லாத்துக்கும் பெரிய பெரிய நோயை பரப்பக்கூடிய அந்த ஈக்கு நோய் ஏன் வர்றதில்ல? அந்த நோய் அடிக்கிற மாதிரி மருந்து அது வச்சுருக்கு, அதுக்கிட்டே இருக்குது, அதனால் அதை பாதிக்கிறது இல்லை, நம்மகிட்ட அந்த மருந்து இல்லை, அதனால் அதை என்ன செய்யுது, மற்றவங்களுக்கெல்லாம் அந்த நோயை பரப்பி விட்டுருது. இப்படி விஞ்ஞானம் இன்றைக்கி கண்டிப்பாக இந்த ஹதீஸை இவங்க மறுக்கலை. அப்போ இதை மறுக்க முடியுமா? உள்ளத்துக்கு உணர்வுக்கு வந்தால் பார்த்து இது வராது, வெறும் உள்ளத்துக்கு உணர்வுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒத்து வராது. எத்தனை பேர் ஏன்டை கேள்வி கேட்டிருக்கிறாங்க, இது என்னங்க ஹதீஸாங்க அப்படின்னு சொல்லி. ஹதீஸ் ரசூலுல்லாஹ் நம்பணும், நம்பே, அப்படி தான் பதில் சொன்னோம். அது மாதிரி ஒன்று, இது மாதிரி நிறைய ஹதீஸுகள் உதாரணத்துக்கு ஒன்றுன்னு சொன்னால் போதும், மக்களுடைய ஈமானை பலப்படுத்துறதுக்கு, உங்களுடைய ஈமானை சேஃப்டி ஆக்குறதுக்கு. இனி சந்தேகத்துடைய வழிகளையெல்லாம் திறந்து மார்க்கத்தையே சந்தேகமாக்கி மார்க்க அழிஞ்சு போகிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி நபிமொழிகளை சொல்லி நம்முடைய ஈமானை நம்ம சேஃப்டி பண்ணிக்கிறோம். நசாயில 4280வது ஹதீஸ், அதில் ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மருத்துவர், இந்த தவளைகளை வந்து நம்ம மருந்துக்கு யூஸ் பண்ணலாமா, தவளையை மருந்துக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபனஹான் கத்லிஹி, அப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னா தவளையை வந்து கொல்லக்கூடாது, மருந்துக்கு கூட என்ன செய்யக்கூடாது, கொல்லாத என்று தவளையை கொலை கொள்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. இதை நம்ம இந்த விஞ்ஞான அறிவு இதெல்லாம் இல்லாமல் சும்மா மேலோட்டமாக பார்த்தா இது நபி செய்வாங்களா? தவளையை கொண்டா என்ன குடி முழுங்கியா போக போகுது? தவளைனால என்ன, வீட்டுக்குள்ளே ஒரு தவளை வந்துருச்சு அதை கொல்லக்கூடாதோ? அப்போ தவளையெல்லாம் வச்சு பெட்ரூமில் விளாட விடுவீங்களா? இப்படிலாம் கிண்டல் பண்ணா கிண்டல் பண்ணலாம்ல, இன்னைக்கு அப்படி தானே அதிசயல் கிண்டல் பண்ணப்படுது. அப்போ தவளையை உன் தலையில் விட்றேன், தவளையை வந்து நீ தூங்கும்போது உன் பெட்டில் விட்றேன், நீ கொல்லக்கூடாதுன்னு சொன்னால் இப்படி அதிசயம் அணுகிறது? அப்போ இந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது. இதை பார்த்தா நமக்கு தெரியுது அப்படி தவளையை நபிசெல்லாம் கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதில் ஏதாவது ஒரு ஹிக்மத் இருக்கும். இதானே ஈமானு, தவளையை கொண்டா என்ன, அதை நம்ம அங்கீகரிக்க முடியுமா? வீட்டுக்குள்ளே வந்து சும்மா இருக்க முடியுமா? அதை நம்ம பார்க்கவே எரிச்சலாவில் அருவறுப்பாவில் இருக்குது. அதுவும் மருந்துக்காக கூட கொல்லக்கூடாதுன்னா நபி இந்த அளவுக்காக சொல்லுவாங்க, இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஈமான் உள்ளவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான், இதை வந்து இன்றைக்கு மெய்ப்படுத்தி இருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய சொல் என்னைக்கு மெய் தான், எத்தனை பேர் பொய்ப்படுத்தினாலும் எத்தனை பேர் அதில் சந்தேகப்படுத்தினாலும் மூமிங்கள் ஒரு காலம் அது மேலே உள்ள ஈமானை இழக்கவே மாட்டாங்க. நீங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்திட்டு போங்க, நீங்கள் எப்படி வேணால் கேள்வியில் அடுக்குங்க, மறுக்கிற கூட்டம் ஒரு மறுக்கும், அது ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் யாருக்கு நேர்வழி கொடுத்தானோ அவங்க தான் திருந்துவாங்க. ஈமான் உள்ளவர்கள் அவங்க ஈமானை இழக்க மாட்டாங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி. அப்போ இந்த தவளையை பாருங்கள், இன்னைக்கு சொல்கிறாங்க தவளையை கொல்லாதீங்கன்னு. யார் சொல்றா? சுற்றுப்புற ஆய்வாளர்கள் இன்னைக்கு சொல்றாங்க. சுற்றுப்புறத்தை சுத்தமாக்கணும், நோய் பரவாமல் இருக்கணுங்கிறாங்கல்ல, அந்த ஆய்வாளர்கள் அந்த அறிவியலாளர்கள் இன்னைக்கு சொல்றாங்க தவளைகளை கொல்லாதீங்கன்னு. நபி அவர்கள் சொன்னதை இன்னைக்கு சொல்றாங்க. ஏன் நீங்க நிறைய நோய் பரவுது, இந்த நோயை புறம் பரப்புறது எதுனா கொசு. கொசு தான் நோயை புறம் பரப்பிக்கிட்டு தெரியுது. அந்த கொசுவை அழிக்கிறது தவளைகள் தான். இந்த கொசுக்கள் என்ன செய்யும்னா, சின்ன சின்ன லார்வா, அதனுடைய இனப்பெருக்க முட்டைகள், லார்வா முட்டைகளை குளங்களில் நீர்நிலைகளில் அது பெருக்கிவிடும். இந்த தவளைகள் போய் அந்த லார்வா முட்டைகளை சாப்பிட்றோம். இதுக்கு உணவு என்னது? கொசுவுடைய முட்டை தான். அப்போ கொசுவுடைய வேரையை சாப்பிட்டோம்னா அதனுடைய ஜெனரேஷனை அழிஞ்சு போயிடும். கொசுனால தான் நோய் பரவுது. கொசு பெறுகிறதுக்கு என்ன காரணம்? அதனுடைய முட்டைகள். அதன் முட்டைகளை பூரா தவளை சாப்பிட்றது. அப்போ தவளைகள் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு கொசு தொல்லை இருக்காது. அந்த கொசுவினால் காலரா பேதி என்னென்ன நோய் வருதோ அந்த நோய்கள் வராது. தவளையே கொல்லாதீங்கன்னு இன்னைக்கு சொல்கிறாங்க. இப்போ சொல்லும்போது தலையாட்டுறோம், ஏன் விஞ்ஞானம் சொல்லும்போது மட்டும் இனிக்குது. அந்த விஞ்ஞானம் கண்டுபிடிக்காமல் நபி சொன்னால் அப்போ மட்டும் கசக்கும், அப்போ மட்டும் ஒத்து வருமா இப்படின்னு பார்க்கறது. அப்போ இது என்ன ஈமான்? ஒரு விஞ்ஞானத்து மேலே உள்ள ஈமான் கூட நபியுடைய சொல்லு மேலே இல்லை. வைங்க, இப்படித்தானே பல ஹதீஸ், இந்த கரிஞ்சீர ஹதீஸில் நபியவர்கள் மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. மௌத்தை தவிர எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது. வைத்தியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த கரிஞ்சீரத்தை எத்தனையோ பேர் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க, வைத்தியம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா நோய்க்கு இப்போ மருந்து கொடுத்து பாரு, எப்படி கரிஞ்சீரத்தை கொடுத்து பாரு, செஞ்சு காட்டு, எல்லா நோய்க்கும் மருந்து குணமாகணும். நீ மருந்தை கண்டுபிடிச்சிருக்கிய, அந்த மருந்தையும் வச்சு எல்லா நோயை குணமாக்க முடியுமா? இப்படி கேட்க முடியுமா? இந்த தலைவலிக்கு இந்த மாத்திரன்னு கண்டுபிடிச்சிருக்கான், அதை வச்சே குணமாக்க முடியாதே, கன்ஃபார்மாக செய்ய முடியாதே. அப்போ நபி சொன்னால் சரி அதை மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கிடுவோம், அதை ஒரு சிஃபாவுக்கு எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டலை எடுக்கிறத விட்டுட்டு இப்படி பேசலாமா? சரி நாளைக்கு கண்டுபிடிச்சிட்டான், கரிஞ்சீரகத்தோடு ஏதோ மிக்ஸ் பண்ணுறான், அப்போ மருந்து கிடைக்குது. அல்லது இந்த கரிஞ்சீரகத்தை அப்படி வைக்காமல் வேற ஒரு பொருளாக மாற்றி அதை பேஸாக வச்சு மருந்து கண்டுபிடிச்சிட்டான்னு வைங்க, எய்ட்ஸுக்கு அதில் மருந்து இருக்குது, அப்போ நம்புவீங்களா? இதுக்கு பேர் தான் ஈமானா? அது மாதிரி அஜுவா பேரிச்சம்பழம். இப்போ இந்த மாதிரி எல்லாம் அதிசயங்களை எல்லாம் எப்படி மறுக்கிறாங்க? செஞ்சு காட்டுவீங்களா, ஏன்னா இதை இருக்குதா, இப்படி தான் கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி தவளையுடைய செய்தி மாதிரி, இந்த ஒட்டகத்துடைய சிறுநீர் மாதிரி, இந்த ஈவுடைய விஷயம் மாதிரி, இது மாதிரி எத்தனை அதிசயங்கள் பிற்காலத்தில் மெய்ப்பிக்கப்படலாம், அப்போ மட்டும் ஈமான் கூடுமா? அப்போ இதுக்கு பேர் ஈமான் அல்ல, இதுக்கு பேர் நாத்திகம். இதுக்கு பேர் என்னது? நாத்திகம். இதுக்கு பேர் குஃபுர், ஒரு வகையான குஃபுர். இது ஆபத்தானது. இந்த மாதிரி யார் சிந்திச்சா இப்படி ஹதீஸ், அதாவது ஹதீஸ்கள் வரும்போது மட்டும் துணிஞ்சிடுறாங்க, குரான் வரும்போது மட்டும் அடிமையாகிறாங்க, குரானுக்கு முன்னாடி அடங்குறாங்க. ஆனால் நபி ஒலிகளுக்கு முன்னாடி அடங்க மாட்டிக்கிறாங்க. ரெண்டு வகை தானே. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்னு ஒரு வசனம், அல்லாஹ் ரசூல் சொன்னதை பாகுபடுத்தி பார்க்கறது. பாருங்களேன், இது முத முத யார்கிட்ட வந்துச்சு? அறிவில் போட்டு பார்க்கறது. எதை? வஹிய அறிவில் போட்டு பார்க்கறது. உணர்வு கொத்து வருதா அப்படின்னு பார்க்கறது. முத முத இந்த வேலையை செஞ்சவன் இபிலிஸ், ஷைத்தான். அவன் ஷைத்தானா மாறினதுக்கு காரணமே இந்த வேலை தான். இது அவன் அறிவில் போட்டு பார்த்துட்டான் அல்லாஹ் சொன்னதை. அல்லாஹ் கேட்டான் ஏழாவது அத்தியாயம் பன்னெண்டாவது வசனம், மா மனாக்க அல்லாஹ் தஸ்ஜுத இது அமர்த்துக்க, சஜிதா செய்ய என்று நான் உங்களுக்கு சொன்னபோது நீ ஏன் செய்யவில்லை? இபிலிஸ்ட்டு அல்லாஹ் கேட்டான். அப்போ இபிலிஸ் என்ன சொன்னான்? அன ஹைரு மின்ஹு, நான் ஆதமை விட சிறந்தவன். ஹலக்தனி மின் அறிவு ஹலக்தஹு மின் தீன், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், அவரை நீ மண்ணால் படைத்தாய். நெருப்பு பெருசா மண் பெருசா? அவ அறிவுல பட்டுச்சு. டே அல்லாஹ் சொன்ன கேட்க வேண்டியதானே, ஓ அறிவுக்கு படட்டும், நெருப்பு தான் பெருசுன்னே படட்டுமே, மண்ணு கீழே தெரியட்டுமே உனக்கு. அல்லாஹ் ரசூல் சொன்ன கேட்க வேண்டியதானே. அந்த ஈமான் உனக்கு வரல, நம்ம பெருசுல அப்படின்னு தான் வந்துருச்சு. அவ பெருசு எப்படி சிறுசுக்கு பணிகிறது? ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா நெருப்பை விட மண்ணு தான் சக்தி. நெருப்புக்கு வெறும் அழிக்கிற ஆற்றல் தான் இருக்குது, மண்ணுக்கு அழிக்கிற ஆற்றலும் இருக்குது, ஆக்கிற ஆற்றலும் இருக்குது. பார்க்குறீங்களே, பச்சை பசுமையான தாவரங்கள், மரங்கள், இந்த பூமியுடைய செழிப்பு, நம்ம சிங்கிற சாப்பாடு எல்லாம் எங்கேருந்து வருது? மண்ணில் இருந்தானே வருது, மண்ணு தானே. ஒரு இரும்பை போடுங்க, தனித்தனியாக பிரிச்சிடும் கொஞ்ச நாளில். ஏன் மனுஷனை போட்டு புதைக்கிறோமே மண்ணில், இருந்த இடமே தெரியாமல் போயிடுறோம். அப்போ ஆக்கிற சக்தி இருக்குது, அழிக்கிற சக்தி இருக்குது. மக்களுக்கு நிறைய பயன்களை மண்ணில் தான் இருக்குது. மக்களுடைய நெருப்பு இல்லாமல் கூட உயிரோடு வாழ்ந்துடலாம், மண் இல்லாமல் உயிரோடு வாழ முடியுமா? மண் இல்லைன்னா நமக்கு திங்கிறதுக்கு உணவு இல்லை இல்லைங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மண் தான் பெருசு சிறந்தது. ஆனால் அவன் அறிவுக்கு இப்படி தான் வரும். ஒவ்வொருத்தவனும் அவங்கவுங்களுடைய அறிவை யூஸ் பண்ணால் தப்பாக உள்ளது சரி நினச்சிக்கிறான், சரியாக உள்ளது தப்பு நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் அவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம அறிவாக பேசுகிறோம், நம்ம லாஜிக்காக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ செய்தா நல்லவனாக தானே இருந்தான், மலக்குடைய கூட்டத்திலான இருந்தான். அப்போ நல்லவன் வழிகட்டுறதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ் சொன்னதை அறிவில் போய் உரசி பார்த்துட்டான். அதனால் அல்லாஹ் நீ இங்கேருந்து போ, உனக்கு இங்கே இடம் இல்லை, கட்டுப்பட்டவங்களுக்கு தான் இங்கே இடம், மூமினுக்கு தான் இங்கே இடம், அல்லாஹ் விரட்டி விட்டான். அப்போ இதனுடைய ஆரம்பம் யாருன்னா செய்தான். ரெண்டாவது யார்? அந்த செய்தானுடைய ஆதிக்கத்துக்குள் அடங்கிய காஃபிர்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா வஹியுடைய விஷயங்களில் இப்படியெல்லாம் அணுகுவாங்க. எப்படி அறிவு கொத்து வருதா? இந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்து எது மறுக்கிறதுக்கு, பார்த்து ஏற்றுக்கிறதுக்கு இல்லை, பார்த்துட்டு மறுக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் 10வது அத்தியாயம் 39வது வசனம், பல் கத்தபு பிமாலம் யுஹைது பி அல்மிஹி வலம்மா யாத்தியும் தாவிலு, அவர்கள் தங்களுடைய அறிவுக்கு ஒத்து வராததை மறுத்து விடுகிறார்கள். காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இவங்களுடைய அறிவால் எதை சூழ்ந்து கொள்ள முடியாதோ அதை மறுத்து விடுகிறார்கள். இன்னும் எதை பற்றிய விளக்கம் அவங்களுக்கு கிடைக்கலையோ அதை மறுத்து விடுகிறார்கள். அப்போ காஃபிர்கள் மறுத்தாங்க குர்ஆன. அதுக்கு ரெண்டு காரணம், அவன் அறிவுக்கு ஒத்து வரல, இன்னும் அவனுக்கு விளக்கம் கிடைக்கல. உனக்கு விளக்கம் கிடைக்கன்னா கேளு, விளக்கத்தை சொல்லுவாங்க ஏற்றுக்கோ. அந்த இது வரல, விளக்கத்தையும் கேட்கறது இல்லை, விளக்கத்தையும் வாங்கறது இல்லை, அறிவுக்கு ஒத்து வரலன்னு சொல்லி மறுக்கிறது. அப்போ இது காஃபிர்களுடைய குணம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்போ இந்த குணம் ஹதீஸ்கள் நம்ம மதிக்கிறோமே அதில் நமக்கு வரலாமா? யோசிச்சு பாருங்க, யாருக்கு வரும்? யாருடைய மனசில் ஹதீஸ்லாம் ஒன்று இல்லைங்கிற ஒரு தப்பான எண்ணம் இருக்குதோ அவங்களுக்கு தான் இப்படி துணிவு வரும். எந்த துணிவு? அறிவுக்கு ஒத்துறதா, லாஜிக்கு ஒத்துறதா? லாஜிக் தானங்க மார்க்கம் பேசுகிறாங்க, லாஜிக்கு தானே, அல்ல லாஜிக்காக தானே பேசணும், லாஜிக்காக தானே பண்ணணும். ஓ லாஜிக்கு மார்க்கமா? இன்னைக்கு நீ லாஜிக்கு சொல்லுவது நாளைக்கு தப்பாக இருக்குமே, அதான பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி ஹதீஸ்கள் விஷயத்தில் அணுகிறாங்கன்னா என்ன? ஹதீஸ் மேலே உள்ள ஈமான் போயிடுச்சு, அதான் காரணம். 9வது அத்தியாயம் 124வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, ஓ இதாமா காஃபிர்களுடைய குணம் எப்படி இருக்குதுன்னு. அப்போ இந்த குணம் நமக்கு குர்ஆனில் வரக்கூடாது, ஹதீஸில் வரக்கூடாது. குர்ஆனில் வராது, ஹதீஸில் பண்ணுவேன்னு சொன்னால் அப்போ நீ உண்மையாளர் இல்லை. ஹதீஸ் வஹிங்கிறது வந்து வாயில் சொல்கிற, வாயில் சொல்லிக்கிறீங்க, ஆனால் உண்மையிலே குர்ஆனை நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு பார்வை ஹதீஸில் இல்லை. ஹதீஸை வந்து ஒரு டவுட்டாகவே தான் வச்சுருக்கிறீங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான் 9வது அத்தியாயம் 124, ஓ இதாமா உன்சில சூரத்துன் ஃபமின்ஹும் மையக்குல் ஐயுக்கும் ஜாதத்து ஜாதத்து ஹாதிஹி ஈமானா, ஒரு சூரா அருளப்பட்டால் இந்த காஃபிர்களில் சில பேர் சொல்கிறாங்க ஐயுக்கும் ஜாதத்து ஹாதிஹி ஈமானா, இது உங்களை யாருக்காவது ஈமான் அதிகமாக்குச்சா? கேட்குறாங்களா? இதை இப்போ கேட்டிங்களே, உங்களில் யாருக்காவது ஈமான் அதிகமாச்சா? காஃபி, ஏன்னா அவனுக்கு ஈமான் அதிகமாகலை. அவன் ஈமான் ஏற்றுக்கலான்னு எப்படி முடிவு பண்ணிட்டான்? உலகத்தில் யாருக்குமே ஏற்றுக்கிறாது, ஏற்றுக்கிற கூடாது, எல்லாரும் மறுக்கத்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த காஃபியர்கள் முடிவு பண்ணி விட்டார்கள். அல்லாஹ் அதுக்கு பதில் என்ன சொன்னான் தெரியுமா? அதுதான் இன்றைக்கி இவங்களுக்கும் பதில். யார், பல ஹதீஸ்கள் வந்து இது வந்து ஈமானா, இது ஈமானுக்கு ஒத்து வருமா, இதை நம்புறது ஈமானா அப்படின்னு கேட்குறாங்களே. கேட்டால் தப்பு, கேட்கக்கூடாது. இப்படி கேட்குறாங்களே, இவங்களுக்கு என்ன பதில்? அல்லாஹ் இந்த காஃபியர்களுக்கு சொன்ன பதில் தான். என்னன்னு சொல்கிறான், ஈமானா, ஈமான் கொண்டவர்களுக்கு இது ஈமான் அதிகமாக்கும். உனக்காகனா என்ன? ஈமான் கொண்டவர்களுக்கு ஈமான் அதிகமாகும். காலங்காலமாக ஈமானாக தான் இருந்துச்சு, ஈமானை தான் நம்பிக்கிட்டு வந்தாங்க. வஹும் யஸ்தபஷிரூன், அவர்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள். அம்மல்லதீன ஃபீ குலூபிஹி மரணம், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ, ஃபஸாதத்துக்கும் ரிஜிசன் இலா ரிஜிசியும், அவர்களுக்குத்தான் அசுத்தத்துக்கு மேல் அசுத்தத்தை இது அதிகப்படுத்தும். அப்போ குரான் வசனங்கள் கூட அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், ஈமான் கொண்டவர்களுக்கு அது மென்மேலும் ஈமான் அதிகப்படுத்தும், நேர்வழியை அதிகப்படுத்தும். மறுக்கணும் அப்படிங்கிற சிந்தனையில் வந்தால் மென்மேலும் மறுத்துக்கிட்டே போவணி. அவன் முதல் உள்ளத்தை நம்பணும் அப்படிங்கிற முடிவுக்கு வா, பொய் சொல்ல மாட்டாங்க, மார்க்க வந்த வழி அப்படிங்கிற ஒரு ஈமானில் பாரு, அதுக்குரிய விளக்கத்து உனக்கு கிடைக்கும். மறுக்கணும் மறுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தீங்கனால் என்ன அழகாக அவன் வழக்கம் சொன்னாலும் எடுபடாது, மறுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ இது உள்ள சார்ந்த நோய், அதனால அல்லாஹ் சொல்கிறான் ஃபீ குலூபிஹிம் மரணம், உள்ளத்தில் நோய் உள்ளவர்கள், நோய் உள்ளவர்களுக்கு என்னன்னு சொன்னாலும் எடுபடாது, அது மறுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மாதிரி பாருங்கள், புகாரில் 7456வது ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து செக் பண்ணுறாங்க. எப்படி செக் பண்ணுறாங்க? அறிவை வச்சு. என்ன செக் பண்ணுறாங்க? நீங்கள் முகமதுகிட்ட போய் ரூஹை பற்றி கேளுங்க, அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். ரூஹ் உயிர் தானே, எனக்கு பதில் சொல்கிறார்ல, எவ்வளோ பேர் கேள்வி கேட்குறாங்க பதில் சொல்கிறார்ல, இதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். ரூஹை பற்றி கேளுங்க. கேட்டோன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக கொஞ்சம் நேரம் இருந்தாங்க, அப்புறம் வஹி வந்துச்சு, பதில் சொன்னாங்க. என்ன பதில்? எஸ் அலூன கானிர் ரூஹ், நபியே ரூஹை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, சொல்லுங்கள், அது என் இறைவனின் கட்டளைப்படி நடக்கிற விஷயம் அது. ஒமா ஊத்தித்து மின்னல் ஆழ்மி இல்லா கலீலா, உங்களுக்கு கம்மியாக தான் அறிவு வழங்கப்பட்டிருக்கு, அதை பற்றி நீ பேசாதன்னு சொல்லிட்டான்ல. பதில் என்ன? என்ன கேட்டாலும் பதில் சொல்வேன், இதல்ல பதில், சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு தான் பதில். நமக்கு அறிவுக்கு புலப்பாத விஷயங்கள் எத்தனையோ உலகத்தில் இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் அல்லாஹ் ரசூல் சொன்னால் அடிபணிஞ்சு போயிடணும். அங்கே போய்கிட்டு உள்ளக்க நுழைஞ்சு மூக்கை நுழைச்சி கிண்டி கிளற வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. அப்போ அந்த வேலையை யூதர்கள் பார்க்க நினச்சாங்க. அதுக்கு அல்லாஹ் சொன்ன பதில் என்ன? உனக்கு கம்மியாக தான் அறிவு இருக்குது, ஏன் எல்லாத்தையும் தெரியும்னு நினைக்கிற, அதெல்லாம் உன்னால் தெரிய முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ யூதர்கள் சும்மா இருந்தாங்களா? அடங்க மாட்டிக்கிறான். அடுத்து என்ன சொன்னான்? திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு 3065வது ஹதீஸ், ஊத்தினா இல்மன் கசீரா, எங்களுக்கு நிறைய அறிவு இருக்கு, கம்மியான அறிவு தான் முகமது சொல்றாரு அல்லாஹ் சொன்னதாக, எங்களுக்கு நிறைய அறிவு இருக்குது. ஊத்தினா தௌரா, எங்களுக்கு தௌராத் வழங்கப்பட்டிருக்கு. ஒமன் ஊத்திய தௌரா ஃபகத் ஊத்திய ஹைரன் கசீரா, தௌரா யாருக்கு வழங்கப்பட்டதோ அவருக்கு நிறைய நன்மைகள் வழங்கப்பட்டு விட்டது, ஆனால் நாங்கள் நிறைய அறிவாளிகள் தான் அப்படின்னு அடுத்த வாதத்தை வச்சாங்க. அல்லாஹ் அப்புறம் ஒரு வசனத்தை இறக்குனா, குல் லவ் கானல் பஹரும் மிதாதல்லி கலிமாத்தி ரப்பி, அல்லாஹ்வுடைய கட்டளை உலகம் பூரா நிறைய இருக்குது, அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வார்த்தைகளை எழுதுறதுக்கு கடல் முழுசை நீ மையாக்குனாலும், ல நஃபிதல் பஹரு கபிலன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி, என் இறைவனின் வார்த்தைகள் எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடி கடல் நீர் காலியாக போயிடும், கடல் மை காலியாக போயிடும் அல்லாஹ் சொன்னான். அப்போ இதுதான் புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் தெரியும் எல்லாத்த அது இல்லை, நமக்கு தெரியாது இருக்குது. அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடக்குதா, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்குதா, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நடக்க முடிஞ்சு போச்சு. அறிவுக்கு ஒத்துவராட்டினாலும் அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்க, நம்பிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை போய்க்கு நம்ம உள்ளக்கு நுழைஞ்சி ஆய்வு செய்ய போகிறேன்னு சொல்லி போனோம்னு சொன்னால் கடைசியாக நம்ம குஃபூரில் போய் நிற்போம், மூமீன்களை போய் காஃபீர் ஆக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போய் நிற்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஈமான் எதிர்பார்க்குறான் தெரியுமா? அல்லாஹ் சொன்னால் உன் உள்ளத்துக்கு ஒத்து வராட்டினாலும் நம்பணும். வஹி அப்படி தான், நீ வஹி எப்படி நம்பணும்? உன் உள்ளத்துக்கு ஒத்து வரானால் நம்பணும், அப்பதான் ஈமான். என் உள்ளத்துக்கு ஒத்து வந்தா நம்ப வேணா, நீ மூமினை கிடையாது, இங்கிருந்து போயிரு, நீ இஸ்லாத்துல இருக்காத, உனக்கு இங்க வேலையே இல்லை, போய்கிட்ட எரி, நடைய கட்டு. இப்படித்தான் அல்லாஹ் வஹி விஷயத்தில் எதிர்பார்க்கிறான். அப்ப வஹியை மட்டும் பின்பற்றோம் சொல்றவங்க பணியணும் நபிமொழிகளுக்கு முன்னால், குரானுக்கு முன்னாடி பணிஞ்ச மாதிரி நபிமொழிக்கு முன்னாடி அடங்கணும். அடங்காம ஆணவம் கொண்டு வாயடிக்க கூடாது. உதாரணத்துக்கு அல்லாஹ் இந்த ஈமான எதிர்பார்க்கிறாங்கிறதுக்கு பாருங்க, 17வது அத்தியாயம் 60வது வசனம் அல்லாஹ் சொல்றான், உமா ஜஅல்னா ருயல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்நாஸ், நபியே உமக்கு நாம் காட்டிய காட்சியை மக்களுக்கு சோதனையாகத்தான் ஆக்கியிருக்கிறோம். என்ன அல்லாஹ் ஒரு காட்சியை நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் காட்டுகிறான், அதை மக்களுக்கு அல்லாஹ் சோதனையாக ஆக்கியிருக்கிறோம் என்றும் கூறுகிறான். அது என்ன காட்சி, அது என்ன சோதனை? மேராஜ் இரவுல எத்தனையோ காட்சிகளை அல்லாஹ் உங்களுக்கு காட்டினானா இல்லையா? அவன் பைத்துல் முகத்தஸ் கொண்டு போய் காட்டினான். பைத்துல் முகத்தஸ் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, இந்த இரவுல நான் பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வந்தேன். பைத்துல் முகத்தஸ் எங்க இருக்குது? அது பலஸ்தீன்ல இருக்குது, சவுதியுடைய கடைசி பார்டரை தாண்டி போகணும். மதினால இருந்து அங்க போனோம்னா எத்தனை நாள் ஆகும்? அந்த காலத்துல இன்னைக்கு போயிடலாம், ஒரு ஃபிளைட்ல ஏறி இறங்கிடலாம், அந்த காலத்துல பல மாசங்கள் ஆகும், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர். அது ஒரு இரவுல போயிட்டு வந்து நபி சொன்னாங்க, வந்துச்சு ஃபித்னா. இது எப்படி உண்மையா இருக்கும்? என்னது இது எப்படி உண்மையாக்கும்? ஒரு இரவுல பைத்துல் முகத்தஸ் போனாரா, அங்கிருந்து எங்க போனாரா? விண்ணுலகத்துக்கு போனாரா? இது நம்ப முடியுமா? இன்னைக்கு நம்ம நம்புவோம்? ஏன்னா இன்னைக்கு நம்புறது பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு சாதாரண விஷயம் இது, பைத்துல் முகத்தஸுக்கு ஒரு நாள் இரவுல போயிட்டு வர்றது, அன்னைக்கு நம்புறது. அதனால நிறைய பேர் நம்பல. இப்படிதான் வகிங்கிறது என்னன்னா, அன்னன்னைக்கு உள்ள அறிவுல பாத்தீங்கன்னா ஒத்து வராத மாதிரி தெரியும், ஆனா பின்னாடி அதுவே அல்லா விஞ்ஞானம் ஆக்கிடுவான், தனக்கு தலீலோ பரவலான தலீலாக அல்ல ஆக்கி விடுவான். அப்ப இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, இது எப்படி சாத்தியமா? ஒரு மனுஷன் சொன்னா ஒரு அளவுக்கு சொல்லக்கூடாது, இப்படியா ஒரு இரவு பைத்துல் முகத்தஸுக்கு போனேன்னு? இதெல்லாம் ஒத்து வரலன்னு சொல்லி ஒரு கூட்டம் இஸ்லாத்தை விட்டு போச்சு. எந்த கூட்டம்? உள்ளத்துல நோய் உள்ள கூட்டம். இந்த அறகுறை ஈமான் பூரா ஆட்டம் கண்டு கலண்டுச்சு. அல்லாஹ் சொல்றான், நான் சோதிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி காட்சியவே காட்டினேன், போகட்டும், அந்த கூட்டம்லாம் எனக்கு வேண்டாம். இப்படி சிந்திக்கிறவன் இந்த மார்க்கத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் போனி, உன் ஈமான் எனக்கு தேவையே இல்லை. ஆனால் அபூபக்கர் சித்தீக் வந்து இப்படி கேட்டாங்க, வாள் இப்படி சொல்கிறாரு, உன் தோழர் இப்படி சொல்கிறாரு சொன்னார் அவர், அப்போ நான் உண்மைப்படுத்துகிறேன்னு சொன்னாங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால தான் அவங்களுக்கு பேர் என்னது, அஸ் சித்தீக், உண்மையாளர். இப்படி ஏன் சித்திக்குங்கிற பட்டம் உங்களுக்கு வேண்டாமா? நபிமொழிகளில் நம்ம நம்பி சித்திக்குங்கிற பட்டத்தை வாங்க வேண்டாமா? அதை விட்டுட்டு செஞ்சு காட்ட முடியுமா? உணர்வு கொத்து வருதா? இப்படி பார்த்து மறுத்தா இதுக்கு பேர் சித்திக்கு செய்கிற வேலையா இது சொல்லுங்க? அப்போ அல்லாஹ் என்ன ஈமானை பார்க்குறான், இந்த ஈமான் எனக்கு வேண்டாம், இப்படி நீ மார்க்கத்தில் இருந்தா நீ இங்கே இருக்காத, ஓ ஈமானே எனக்கு வேண்டான்னு அல்லாஹ் ஒதுக்குறான், ஃபில்டர் பண்ணுறான். அதுதான் அல்லாஹ் இன்னொரு வஷ்ஷஜரத்தல் மலவுன தஃபில் குர்ஆன், குர்ஆனில் சபிக்கப்பட்ட மரத்தையும் மக்களுக்கு சோதனையாக ஆக்கியிருக்கிறோம். அது என்ன மரம்? முள் மரம்னு ஒன்று இருக்குது நரகத்தில், ஒரு முள் மரம் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்கிறான், இன்னஹா ஷஜரத்து தஹ்ருஜு ஃபி அஸ்லில் ஜஹீம், நரகத்துடைய அடித்தட்டில் முளைக்கக்கூடிய மரம் அது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்படி சொன்னால் கேட்டு போக வேண்டியதானே? அவன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். சிந்தனை வருது பற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அறிவுபூர்வமாக தெரியும், ஆனால் அதுதான் ஆபத்தானது. சிந்திச்சான், என்ன மரம் எப்படி நரகத்துடைய அடித்தட்டில் வரும்? மரம் எங்கெங்கே முளைக்கும்? மண்ணில் முளைக்கும், ஈரமான பகுதியில் முளைக்கும், அங்கே தானே முளைக்கும். நெருப்பில் போய் மரம் முளைக்குமா? அப்போ இது சாத்தியமில்லை, குஃபுர் வந்துருச்சு. அல்லாஹ்வின் கபீரா, அவர்களை நம்ம அச்சுறுத்துகிறோம், டே நரகத்தில் மரம், பயம் வரணும். நரகத்திலே எல்லாம் மரம் வச்சிருக்கானா? உனக்கு முடியும், எனக்கு முடியாது. நெருப்பில் கொண்டு போய் மரத்தை வைக்கிறது, அல்லாஹ் நினைச்சா நெருப்பே மரமாக வரும், அது நெருப்பு மரம், முள்ளு மரம், அல்லாஹ்வுக்கு முடியும். இந்த ஈமான் வரலை, நெருப்பில் எப்படி மரம் வரும்? அப்போ நம்ம பயமுறுத்துகிறோம் இவர்களுக்கு, நம்ம ஏற்படுத்தக்கூடிய இந்த பயம் மென்மேலும் வரம்பு மீறுதலை அதிகமாக்குகிறது. பார்த்தீர்களா? அப்போ ஒரு செய்தி சொன்னால் அது என்ன நோக்கத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதோட நிற்கணும். அதோட ரெண்டா பிரச்சனை முடிஞ்சிருச்சு. தேவையில்லாத விஷயத்தில் போய் மூக்கை நுழைக்கும் போது அது எங்கே கொண்டு போய் விடுது? குஃபுரில் கொண்டு போய் விடுது, வகையை மறுக்கக்கூடிய நிலையில் கொண்டு போய் விடுது. இது மாதிரி பாருங்க, 74வது இப்போ இதெல்லாம் யாருடைய சிந்தனை? இப்படி இது பார்த்தா லாஜிக் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா உங்கள் லாஜிக், ஆமாம் மரம் வந்து நெருப்பில் எப்படி வர்றோம்? அல்லாஹ்வுடைய குதிரத்தோட பாரு, இதான் ஈமான் இல்லை. உலக அறிவை மட்டும் வச்சு என்ன செய்யறது, யோசிக்கிறது, இதனால வந்த வினைதான். ஆமாம் 74வது 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா ஜஅல்னா அஸ்ஹாபன் நாரி இல்லா மலாயிக்கா, நரகத்து காவலர்களை நம் மலக்குமார்களாக தான் ஆக்கியிருக்கிறோம். வமா ஜஅல்னா இத்தத்தஹும் இல்லா ஃபித்னத்தல் லில்லதீன கஃபரு, அவர்களின் எண்ணிக்கையை காஃபிர்களுக்கு சோதனையாக ஆக்கியிருக்கிறோம். லியஸ்தாத் அல்லதீனா லியஸ்தயகின அல்லதீன ஊத்துல் கிதாப், காஃபிர்களுக்கு சோதனை, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் உறுதியாக நம்புவாங்க. வயஸ்தாத் அல்லதீன ஆமனு ஈமானா, ஈமான் கொண்டவர்கள் மென்மேலும் என்ன செய்வார்கள், ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வார்கள். ஒலா எருத்தாப் அல்லதீன ஊத்துல் கிதாபவல் மூமினூன், வேதம் வழங்கப்பட்டவர்களும் இறைநம்பிக்கையாளர்களும் சந்தேகப்பட மாட்டார்கள். யார் சந்தேகப்படுவா? வலி யகூல் அல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரணுன், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கோ அவன் சந்தேகப்படுவான். என்னங்க ஒரு எண்ணிக்கையில் இவ்வளவு விஷயமா? அல்லாஹ் ஒன்று சொன்னான் நரகத்தை பற்றி சொல்லும்போது, அலைஹா திஸ்அத அஷர், நரகத்தின் மீது 19 காவலாளிகள் இருப்பார்கள் சொல்லிட்டான் அல்லாஹ். சொன்னால் கேட்டு போக வேண்டியதானே. இந்த காஃபிர்கள் யோசித்தான், எப்படி மறுக்கிறதுக்கு? யோசிச்சு யோசிச்சு மறுத்தோம்னா முடிஞ்சு போச்சு, மார்க் அழிஞ்சு போச்சு. என்ன செய்கிறான் அந்த யோசிக்கிறான், நரகத்தில் நம்ம லட்சக்கணக்கில் கிடப்போம், காவலாளிகள் 19 இருந்தால் 10 அப்போ காவலாளி போட்டு வேஸ்ட்டு தானே, இவ்வளோ பேர் இந்த 10 தூக்கி எரிஞ்சிட்டு போயிடலாமா இல்லையா? அப்போ இதெல்லாம் ஒரு உபதேசம், இதெல்லாம் ஒரு மார்க்கம் அப்படின்ட்டு அவன் நினச்சிக்கிட்டான். இவன் முட்டாள், இவன் முட்டா பைய. அதுக்கு தான் எல்லாம் ஒன்று சொன்னால், வமாஜ அண்ணா சாபன் அரிலா மலாய்க்கா, 19 என்ன ஏப்ப சாப்பையா, மலக்குமார்கள் ஆக்கியிருக்கிறோம், ஒன்றமாய் நினச்சிக்கிட்டியா? மலக்குமார்கள் அலைஹா மலாயிக்கத்துன் ஹிலாலுன் ஷிதாத், கடுமையானவர்கள் அப்படிலாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு மலக்கு இருந்தால் நீ 1 பேராக இருந்தாலும் நகல முடியாது, ஒன்றை நவட்டி எடுத்துருவார் மலக்கு. அவன் இப்படி பாருங்களேன், பார்த்தா அறிவுபூர்வமாக தெரியுதா? தெரியும். ஆனால் அதோட மட்டும் பார்க்கக்கூடாது, ஈமானோட பார்க்கணும். ஈமானோட பார்த்தா இது முட்டாள்வாதம், பைத்தியக்காரத்தனம், இது குஃபுர். அதுமாதிரி 22வது 143வது வசனம், கிபிலாவை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதாங்க. அப்புறம் அல்லாஹ் என்ன செஞ்சான், நபி அவர்களுடைய விருப்பத்துக்கு இணங்க, நீங்கள் பைத்துல் முகத்தஸை விட்டுருங்க, காபாவை நோக்கி தொழுவுங்கன்னு நல்லா மாற்றிட்டான். நிறைய பேருக்கு இது பொறுக்கலை, என்ன இவர் இஷ்டத்துக்கு சட்டத்தை மாற்றுறாரு? அவர் மாற்றுவார், மாற்றுனா நீ கேட்கத்தான் வேணும். இது பல பேரை குஃபூரில் கொண்டு போச்சு. அல்லாஹ் சொல்கிறான், உமா ஜஅல்னல் கிபிலத்தல்லதி குன்தா அலைஹா, நபியே உமக்கு முன்னாடி ஒரு கிபிலாவை நம்ம ஏற்படுத்தி இப்படி மாற்றணும் இல்லையா, இந்த கிபிலா மாற்றத்தை ஏன் ஏற்படுத்தணும்? இல்லாலினா ஆலம மை எத்தபி ரசூல மிம்மை என் கலிபலா கிபை, தூதரை யார் பின்பற்றுகிறார், வந்த வழியில் யார் போகிறா, இதை செக் பண்ணுறதுக்கு தான், இது ஒரு பரீட்சை, செக் பண்ணுறோம். ஆமாம், நபி இப்படி சொன்னாலும் செய்யணும், அதை மாற்றி அப்படி சொன்னாலும் செய்யணும், செய்வேன் அப்படின்னு வந்தால் நீ மூமின், நீ இஸ்லாத்தில் ஏறி. இல்லை இவரே நான் அன்னைக்கு அப்படி சொன்னால், இன்றைக்கி இப்படி சொல்ல, இப்படி செஞ்சானே நீங்கள் இருக்காத, போய்கிட்டே ஏறி, உனக்கு இஸ்லாத்தில் வேலை இல்லை. ஓ இன்கானத் கபீரத்தன், அல்லாஹ் சொல்கிறான், இது பல பேருக்கு பெரிய பாரமாயிடுச்சு. இல்லை அலல்லதீன ஹதல்லா, அல்லாஹ் நேர்வழி காட்டியவர்களை தவிர அவங்களுக்கு இது பெரிய விஷயமே இல்லை, ஈமான் உள்ளவங்களுக்கு இது பெரிய மேட்டரே இல்லை, ஆனால் பல பேருக்கு இது பாரமாக தெரியுங்கிறான் அல்லாஹ். அப்போ நம்ம எந்த முடிவை வச்சு நம்ம ஏற்றுக்கிறது சொல்லுங்கள், யார் ஒரு ஆளுக்கு பாரமாக தெரியுது, மூமின்களுக்கெல்லாம் அது மேட்டரே இல்லை, அது வகையாக தெரியுதுன்னா அப்போ என்ன செய்கிறது நம்ம? இதுதான் பிரச்சனை. அது மா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மக்களுடைய பண்பாக நீங்கள் பார்க்கவே முடியாது. அல்லாஹ் ரசூலுடைய வகையில் வகையில் இப்படி அணுகவே மாட்டாங்க அவங்க. அது மாதிரி 2வது 26வது வசனத்தில் பாருங்களேன், அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹலா எஸ்தஹியா எல்ரிப மசலம்மா பௌலதன் ஃபமா ஃபௌகஹா. அல்லாஹ் கொசுவையோ கொசுவை விட மேலான ஒரு சின்ன ஒரு உயிரையோ உதாரணம் காட்ட அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான். ஏன் அல்லாஹ் அப்படி சொன்னா, அல்லாஹ் முன்னாடி ஒரு கொசுவை உதாரணம் சொல்லிட்டான், கொசு இல்லை வேற உதாரணத்தை சொல்லிட்டான், இந்த இடி, இந்த பக்ரா அத்தியாயத்தை பார்த்தீங்கன்னா இந்த இடி மலை ஒளி நெருப்பு அப்படின்ற எல்லா உதாரணங்களை சொல்லிட்டு வருவான். அப்போ இதெல்லாம் வரும்போது காஃபி அல்லாஹ் இப்படி உதாரணம் சொல்லுவானாங்க, இப்படி கேள்வி சொல்லுவானா போவானா? சொன்னால் உனக்கு என்ன, கேட்டு போக வேண்டியதுதானே. அல்லாஹ் உதாரணம் சொல்லுவானாங்க. அப்போ தான் அல்லாஹ் சொன்னால், அல்லாஹ் கொசுவை கூட உதாரணம் சொல்ல வைக்கப்பட மாட்டான். நீ நினச்சிக்கிட்டு இருக்க இடியை சொல்லுவானா மலையை சொல்லுவானு, கொசுவை அல்லாஹ் உதாரணம் காட்டுவான். ஏன், கொசுவை விட மேலான விஷயம் இருக்குது, அதையும் அல்லாஹ் உதாரணம் காட்டுவான். ஆனால் இன்றைக்கி அந்த கொசுவில் எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா? அன்னைக்கு கொசுங்கிறது நம்ம விளையாடும், இதெல்லாம் எனக்கு கொசும்போம், அந்த கொசுவில் நமக்கு தெரியாத அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது, ஆச்சரியப்படக்கூடிய படைப்புகள் எல்லாம் அதில் வச்சுருக்கிறான். அப்போ இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறான். ஏன் அம்மல்லதீன ஆமனும் ஃபயலமுன அன்னகுல் ஹக்கும் இரபி, ஈமான் கொண்டவங்க இது அல்லாஹ்விடம் வந்து உண்மை என்று நம்பி விடுவார்கள். அம்மல்லதீன கஃபரு, ஆனால் காஃபீர்கள் யகூலுன மாதா ராதல்லாஹு பிஹாதா மசலா, இதன் மூலம் அல்லாஹ் என்னத்தை நாடுகிறான் இப்படி கேட்பாங்க. அல்லாஹ் என்னத்தை நாடுகிறான், உனக்கு விளங்கலை, உனக்கு விளங்கானா போ தெரிஞ்சவங்கிட்ட போய் கேளு, அல்லாஹ் என்னத்தை நாடுகிறான் இப்படி கேட்கறது. அப்போ அல்லாஹ் சொல்ல மாட்டான்னு அவனா முடிவு பண்ணிக்கிறது. யுதில்லு பிஹி கசீரன் வயஹதி பிஹி கசீரா, இதன் மூலம் பல பேர் அல்லாஹ் வழிகட்டில் விடுவிடுகிறான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு உத்தரவு சொன்னாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு உங்கள் சமுதாயத்துக்கு இந்த கட்டளையை போடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். 2:67 என்ன, இது கால மூசாலி கௌமிஹி இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தத்பஹு பக்ரா, நீங்கள் ஒரு மாட்டை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகிறான் என்று மூசா தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னார். என்னது, ஒரு மாட்டை நீங்க அறுத்து பலியிடணும்னு சொன்னா என்ன செய்யணும், மூமின் என்ன செய்யணும், கேட்டு போகணும், மாட்டை அறுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆனா என்ன பண்ணாங்க, காலு அத்தஹிதுனா ஹுசுவா, எங்களை கிண்டல் பண்றியான்னு கேட்டாங்க. மூசா நபியை பார்த்து என்ன எங்களை கிண்டல் பண்ணுறியா, அவனுக்கு கிண்டலாக தெரியுது, மாட்டை அறுத்து குர்பானி கொடுடானா அவனுக்கு கிண்டலாக தெரியுது, மூசா நம்மளை கிண்டல் பண்ணுறாரு, அல்லாஹ் இப்படிலாம் சொல்ல மாட்டான், மாட்டை போய் அறுத்து எல்லாம் சொல்லுவானா, அல்லாஹ்வுக்கு மாடு அறுக்கிறது தேவையாக இருக்குது, இப்படி அவன் யோசித்தான். ஏ தூதர் சொன்னால் கேட்கணும்ப்பா, தூதர் சொன்னால் கட்டுப்படணும், அதை விட்டுட்டு தூதர்கிட்ட போய் கிண்டல் பண்ணுறியான்னு கேட்டார். அப்போ அந்த தூதர் என்ன சொன்னார், மூசா நபி கால அவுது பில்லாயா நக்கூன மினல் ஜாஹிலின், அந்த மடப்பயல்களா, முட்டாள்களாக ஆகுவதை விட்டு நான் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். ஜாஹில் தான் இப்படி பேசுவான். எப்படி, அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் உன்னை சொல்லிவிட்டால் அதை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் அறிவாளிகள் அல்ல, அவர்கள் ஜாஹில்கள். அவுது பில்லாயா நக்கூன மினல் ஜாஹிலின், இந்த அறிவினர்களில் ஒருவராக ஆகுவதை விட்டு நான் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ் சொன்னா கட்டுப்படணும், அறிவாளியாக இருக்கணும், அதை மறுக்கிற ஜாகிலாயிடக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். அப்போ இது எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இது சரியான வழி வகையை நம்ம அணுகக்கூடிய போங்கே இல்லை. இது உள்ளத்துக்கு ஒத்து வருதா, அறிவுக்கு ஒத்து வருதா, இந்த இதை கேட்டால் உள்ள அப்படியே மெய் சிலிர்க்கிறதா, இது வகி அணுகக்கூடிய முறையே இல்லை. இப்போ ஹதீஸில் இப்படி வருதுல்ல, ஒரு சில குரான் வசனங்களை நான் சொல்கிறேன், ஒரு சில குரான் வசனங்களை இது எதுக்கு, குரானில் சந்தேகத்தை ஏற்படுத்துறதுக்கு இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும், நான் குரானை நம்புகிறேன், எல்லாரும் நம்பணும், எவ்வளோ சந்தேகம் வந்தாலும் அதுக்குரிய விளக்கத்தை கேட்கணுமே தவிர குரானை மறுத்துட்டு போயிடக்கூடாது. ஏன் எதற்குன்னு கேள்வி அடுக்கணும்னா முடிஞ்சு போச்சு, ஈமான் அவுட் ஆயிடுச்சு, அது குஃபுரில் கொண்டு போய் தள்ளிடும் கடைசியில். இப்போ உதாரணத்துக்கு ஹதீஸுகளில் சிந்திக்கிற மாதிரி குரானில் சிந்திச்சா என்ன நடக்கும், இதனுடைய ஆபத்தை விளக்குறதுக்காக நான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லி காட்டுறேன். 33:37 இதில் அல்லாஹ் சொல்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, இது தகூலுல் லில்லதி அனஅமல்லாஹு அலைஹி வ அனஅம்த அலைஹி, நபியே அல்லாஹ் ஒருவருக்கு அருள் புரிந்தான், நீரும் அவருக்கு கருணை காட்டினாய். அது யார், ஜைத் ரலியல்லாஹு அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு பிள்ளை, அவங்களுக்கு அவங்கள பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கும் அவங்க மனைவி ஜைனப் ரலியல்லாஹுக்கும் சண்டை பிரச்சனையாக இருக்குது, ஒத்து வரல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இவங்க ரெண்டு பேருக்கு ஒத்து வராது, அவர் வந்து இவர் ஜைனப தலாக் விட்டுருவாரு, அவருக்கு பிறகு நீ வந்து ஜைனபர் உள்ளவங்கள கல்யாணம் முடிக்கணும். இது நபிக்கு அல்லாஹ் போடக்கூடிய ஆர்டர். ஏன் முடிக்கணும்? வளர்ப்பு பிள்ளைகள் பிள்ளைகளாக மாட்டாங்க. அதான் நான் நிரூபிக்க நினைக்கிறேன், உன் மூலம் நிரூபிக்க நினைக்கிறேன், உங்கள் மூலம் நிரூபிக்க நினைக்கிறேன். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஜைதர் உள்ளவங்கள வளர்த்து எடுத்தாங்க. இப்போ அந்த ஊரெல்லாம் என்ன இது இருக்குது தெரியுமா? மூமின்கள் உட்பட எல்லார்ட்டையும் என்ன இருக்குது? வளர்ப்பு புள்ள, வளர்ப்பு புள்ள, புள்ளதான மகந்தான இப்படிங்கிற உணர்வே இருக்குது. அல்ல அதை உடச்சேரின்னு நினைக்கிறான். அதை எப்படி உடச்சேரின்னு நினைக்கிறான்? வேறு எவராவது செஞ்சுட்டு போயிட்டாருன்னா அவர் செஞ்சார்னு போயிடும். ரசுல்லா வச்சு எல்லாம் உடைக்க நினைக்கிறான். ரசுல்லா செஞ்சால் முடிஞ்சு போச்சுல. அப்போ அல்ல என்ன செஞ்சான்? அவருக்கும் இந்த அம்மாவுக்கும் ஒத்து வராது, பிரிஞ்சிருவாங்க. அவர் பிரிஞ்ச பிறகு நீ அவரை கல்யாணம் முடிக்கணும், இதை நீ மக்கள்கிட்ட சொல்லணும். வேற அல்லாஹ் சொல்லிட்டான், வல்லாஹ் முபதி, அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டான். அதுக்கு பிறகு நீ என்ன செய்யற? ஜெயிதிட்ட போய் அம்சி கலைக்க ஜௌஜக, ஓ மனைவியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற. அல்லாஹ் வெளிப்படுத்தியதை நீங்கள் மறைக்கிறீர்கள். ஓ தஹ்சன் நாஸ், ஏன் ரசூலா மறைச்சாங்க? ரசூலாவுக்கு இப்போ பாரமா இருக்குது. ஏன்னா மக்கள் எல்லாம் என்ன பார்க்குறாங்க? வளர்ப்பு பிள்ளை, இதை கல்யாணம் புள்ள மாதிரி பார்க்க, அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அது இஸ்லாத்தில் கிடையாது, அப்படி இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வளர்ப்பு புள்ள செய்து மனைவியாக வச்சு விவாகரத்து பண்ண இதை நம்ம எப்படி கல்யாணம் முடிக்கிறது? பண்ண ஊர்லலாம் என்ன வரும்? ஓ தஹ்ஷன்னாஸ், அல்லாஹ் சொல்கிற மக்களை நீ பயப்படுகிறேயா? அல்லாஹு அஹக்கம் தஹ்ஷா, நீ அல்லாஹுக்கு பயப்படணும். நான் சொன்னதை நீ வெளிப்படுத்து. அல்லாஹ் அந்த வசனத்தை மூலம் வெளிப்படுத்துகிறான். இது நமக்கு ஓகே, மூமின்களுக்கு ஓகே, ஆனால் காஃபிர்களுக்கு இது குரானில் இருந்ததானே தப்பிச்சிச்சு. இதே இது ஹதீஸில் வந்துச்சுன்னு வைங்களேன், என்ன நடக்கும்? அவ்வளோதான், மறுத்துருவாங்க. ஏன்னா யூத நஸ்ராக்கு இதை தான் எடுக்கிறாங்க. இது பாருங்கள், வளர்ப்பு மகனுடைய மனைவி மேலே முகமது வந்து ஆசைப்பட்டிருக்காரு, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவ சிந்தனை அப்படி போகுது, ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்கு குரான் வசனத்தை எல்லாம் இறக்கி அவர் சரி பண்ணிக்கிட்டாரு. நம்ம அப்படி நடப்போமா? அப்ப அவன் இப்படி கேள்வி கேட்கிறாங்க, அந்த வசனத்தை தூக்க முடியுமா? அவன் சிந்திக்கிற நீ தப்பு அல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மேல ஆசை இல்லை, அதை முடிக்க நினைக்கவே இல்லை. சொல்ல போனா அல்லாஹ் நீ முடிக்கணும், இந்த வளர்ப்பு பிள்ளைங்கிற தப்பான ஒரு பொய்யான ஒரு செட்டப்பை உடைக்கணும்னு அல்லாஹ் சொன்ன பிறகு கூட ரசூலா சொல்லலை. மக்கள்லாம் இப்படி நினைக்கிறாங்களேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். வசனத்தை மறைக்க முடியாதே. அப்போ இது ஈமான் கொண்டவர்களுக்கு ஓகே. அப்போ இது சிந்திக்கிறது எப்படின்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த சிந்தனை இப்படி இருக்குது, இந்த சிந்தனை இப்படி இருக்குது, எது ஈமானுக்கு வந்தது? அப்படி சிந்திச்சோம்னா முடிஞ்சு போச்சு. அப்போ இது மாதிரி ஹதீஸில் வரலாமா? குரானில் இந்த ஈமான் வர்றது நமக்கு, இது ஹதீஸில் வரணுமா இல்லையா? ஹதீஸ் இன்னொரு வகின்னு சொல்லிக்கிட்டு குரானை பார்க்க மாதிரி ஹதீஸை வேற மாதிரி பார்த்தா, குரானில் யூத நசரா மாதிரி சிந்திக்க மாட்டாங்க, நபி மொழிகளில் யூத நசரா மாதிரி சிந்திப்பேன்னா? இது எப்படி இது? ஏன் நான் யூத நசரா மாதிரி சொல்கிறேன் தெரியுமா? இன்னைக்கு இவங்க மறுக்கிற ஹதீஸை பூரா யார் மறுத்தான்னு பாருங்க, ஷியா மறுத்திருப்பான். எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது பற்றியெல்லாம் வேற யாரும் மறுக்க மாட்டாங்க. இவங்க எதாவது மறுக்கிறாங்கன்னா அதெல்லாம் யார் பார்த்தாலும் ஷியாக்கள் அவங்க வெப்சைட்டில் மறுத்துருக்காங்க. நல்ல மக்கள் யாரும் மறுக்கலை, ஷியாக்கள் மறுக்கிறாங்க. யூத நசராக்கள் அவங்க மறுக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு அந்த ஈமானே இல்லையே. அவன் என்ன செய்வான்? இதை வச்சு ரசூலாவை குறைப்படுத்துவான். இவங்க என்ன வாதத்தை வச்சு இந்த ஹதீஸை மறுக்கிறாங்களோ அதே வாதத்தை வச்சு நபி அவன் குறைப்படுத்துவான். இவங்க நபி மேலே கலங்க வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் மறுக்கிறோம்பாங்க. அந்த சிந்தனை தான் இந்த சிந்தனை, ரெண்டு சிந்தனை ஒன்று, மறுக்கிற கோணம் தான் வேற. அவன் நபி சொன்னாங்கன்னு சொல்லி குறைப்படுத்துவான், நபியை குறைப்படுத்துகிற அவன் நோக்கம், இஸ்லாத்தை கேவலப்படுத்துகிற அவன் நோக்கம். இவங்க இஸ்லாத்துக்கும் குறை வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சிந்தனையில் இவங்க சிந்திக்கிறாங்க. சிந்தனை ஒன்று, மறுக்கக்கூடிய கோணங்கள் வேற. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த அஜுவா ஹதீஸ், அவன் மறுத்தான் இவங்க மறுத்தாங்க. உம்முஹராம், உம்முஹராம் செய்தி எதை சொல்லி அவன் நபியை கேவலப்படுத்த நினைக்கிறானோ அதே காரணத்தை சொல்லி அந்த ஹதீஸை இவங்க மறுக்கிறாங்க. சிந்தனைகள் ஒன்று, மறுக்கிற கோணங்கள் தான் வேற, சரியா? அது மாதிரி சாலிமுடிய சம்பவம் பாருங்கள், நீங்கள் நெட்டில் போய் தேடி பாருங்கள். இந்த சாலிமுடிய ஹதீஸை அநாகரிகமாக இவங்க சித்தரிக்கிற மாதிரி யார் சித்தரிச்சா அப்படின்னு தேடி பாருங்கள். யூதர்களும் நசராக்கள் மட்டும்தான் அங்கே வருவாங்க.
மூமின் ஒரு ஆளை பார்க்க முடியாது. தேடுங்களே, இங்கிலீஷில் இருக்கு, இங்கிலீஷ்லேயே போட்டு தேடுங்க. யூத நஸ்ரா பத்தீலா முகமது நபி இப்படிலாம் அசிங்கமா, இவனுக்கு உங்களுக்கு வர்ற இந்த சிந்தனை அவனுக்கு அப்படி வருது. அசிங்கமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு அதே வார்த்தை அச்சசகாம இது அசிங்கம்னு இந்த அதி சொல்லுது, நபி சொன்னது இல்லை. அவன் நபி சொன்னதுன்னு சொல்லி நபியை கவலைப்படுத்துகிற நோக்கம், இவங்க நபி சொன்னது இல்லை. ஆனால் சிந்தனைகள் ஒன்று, ஆனால் மூமின்கள்லாம் வேற மாதிரி சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க. சாலிமுடி அதிசை எல்லாம் அதிசை. அது மாதிரி நபிக்கு சூனியம் செய்யப்பட்ட அதீஸ் பாருங்க, யாரும் அதை சொல்லி குறப்படுத்த நபியை குறப்படுத்த யூத நசராக்கள் வருவான், மூமீன்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. சரி, இந்த அதீசை மறுக்கிறது யார்? இவங்க. அவன் என்ன காரணம் சொல்றானா அதே காரணம் சொல்லி மறுக்கிறது இங்கே நடக்கும், அவன் அதே காரணம் சொல்லி நபியை கேவலப்படுத்துறது நடக்கும். இது உண்மையில என்ன? இது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்து சொல்றார், ஜெயநபுல்ல உங்க விஷயத்தில் இப்படிலாம் வசனம்லாம் இல்லை, அது வந்து நபியை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது, நபியை வந்து ஒரு மாதிரி சித்தரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னால், நான் நபியை விரும்புகிறேன் அப்படின்ட்டு சொன்னால் இதை என்னன்னு சொல்லுவோம்? ஜாகிலும் போ. நம்புகிற மக்களை எல்லாம் நீ நபியை கேவலப்படுத்துறன்னு சொன்னால் நீ தான் கேவலப்படுத்தி தெரியுற. இருக்கிறத சொல்லிட்டு போ, ஒழுங்கா புரி. இருக்கிற மாதிரி நம்புனா கேவலப்படுத்துகிற மாதிரினா நீ கேவலப்படுத்துகிற நீ நபியை, அதை வார்த்தையில் சொல்லாமல் கேவலப்படுத்துகிற, அதான் அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், அம்ம 33:50 வசனம், இதெல்லாம் யூத நசராக்கள் காட்டுற வசனம் தான். அதில் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் பல மனைவிமார்களை அல்லாஹ் அமைத்து கொடுத்தான் அப்படிங்கிற விவரங்கள் வருது. இன்ன அகனல் அக்கா அஸ்வாஜ கல்லத்தி ஆத்தைத்த உஜூரஹுன்ன, நபியே நீ யாருடைய கூலியை நீ கொடுத்து விட்டாயோ அவர்களுக்கு உங்களுடைய மனைவியை, அப்படிப்பட்ட உங்களுடைய மனைவி உங்களுக்கு ஆளாளாக்கி இருக்கிறோம் அப்படின்னு நல்லா பட்டியல் போகிறான். ஓ பனாத்தி அம்மிக்க, உங்களுடைய சிறிய தந்தை பெரிய தந்தையுடைய மகள்கள், ஒபனாத்தி அம்மாத்திக்க மாமிமார்களுடைய மகள்கள், ஒபனாத்தி ஹாலிக்க மாமாமார்களுடைய மகள்கள், ஒபனாத்தி ஹாலாத்திக்க சிற்றன்னை பெரியன்னையுடைய மகள்கள், இப்படிலாம் எல்லாம் சொல்லிட்டு இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறோம்னா, மூமிங்கள் விஷயத்தில் அவங்களாம் எப்படி கல்யாணம் முடிக்கணுங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்கள் மீது ஒரு நெருக்கடி வந்துடக்கூடாது, உங்களுக்கு நெருக்கடி வந்துடக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் இத்தனை மனைவியா, இத்தனை கல்யாணமா அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இது மூமின்களுக்கு போதும், இது மூமின்களுக்கு போதும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த வசனத்தை நான் இறக்குறதே எதுக்கு? உங்கள் மீது எந்த ஒரு நெருக்கடியும் வரக்கூடாது. நீ அல்லாஹ் எக்குன அலைக்க ஹரஜுன், உங்கள் மேலே எந்த ஒரு நெருக்கடி வந்துடக்கூடாது. மூமின்களுக்கு தனிச்சட்டம், இந்த விஷயத்தில் நபிக்கு தனிச்சட்டம் அப்படிங்கிறது. ஆனால் இதை அந்த நோயோட பார்த்தா அது எப்படி? ரசூலுல்லாஹ்வுங்க எல்லா மனிதர்கள் மாதிரி இருந்தாங்க, அவங்களுக்கு மட்டும் என்ன பல மனைவி? இது பல பொம்பளைகளே இதை ஏற்றுக்கிறது கிடையாது. நம்ம ஊரில் பாருங்களேன், என்னத்தை சொன்னாலும் ரசூலுல்லாஹ்வுங்க பல மனைவிமார்கள் முடித்தாங்கன்னு சொல்லுங்களேன், அவன் ஏற்றுக்கிறவே முடியாது, மனசே ஒத்து வராது. இது ஹதீஸில் இருந்து இது வந்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு சொன்னால் முதல் மறுக்கிற கூட்டம் அந்த கூட்டமாக தான் இருக்கும், பெண்கள் கூட்டமாக தான் இருக்கும். ஆமாம், அதை எப்படி நபி செய்வாங்க அப்படின்னு சொல்லி யூத நசராக்கு இதெல்லாம் காட்டுறாங்க. பாருங்கள், முகமது நபி வந்து இத்தனை கல்யாணம் முடிச்சுட்டு அதை சட்டமாக்குறதுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு, குர்ஆன் வசனத்தை பயன்படுத்தியிருக்காருங்கிறாங்க. அப்போது யாராவது ஒரு ஆள் அப்படியெல்லாம் இல்லை, இஸ்லாத்தில் இல்லை, இது தப்பு, யாரோ எங்கேயோ எப்போதும் தவறு செய்து விட்டார்கள், யாராவது இந்த மாதிரி நபி பலதார கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நபியை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க, நீங்கள் யூதனோட சேர்ந்துட்டீங்க அப்படி இப்படின்னு சொன்னா எங்கே கோளாறு? இங்கே தான் கோளாறு. அப்போ இதை விட மடமை அறியாமைத்தனம் வேறு எதுவுமே இல்லை. இது மாதிரி நிறைய சொல்லலாம் குர்ஆனில். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கே பிரத்யேகமான சட்டம். அல்லாஹ் 33:53 சொல்கிறான், வலான் தன்கியோ அஸ்வாஜஹும் மின் பாதிஹி, முகமது சல்லாஸ் அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய மனைவிமார்களை நீங்கள் யாரும் கல்யாணம் முடிக்கக்கூடாது. முஸ்லீம் அல்லாதவங்க பாருங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க, அது என்ன இவருக்கு மட்டும் தனிச்சட்டம், எல்லாரும் மௌத்தா போயிட்டாங்கன்னா அவங்க மனைவியை பின்னாடி யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறலாம், அதான் முகமது நபி இறந்து போனார் மட்டும் அவருடைய மனைவி அடுத்தால் கல்யாணம் பண்ணக்கூடாதோ, இது என்ன சுயநலம், இது சரியா நியாயமா? அப்போ இதில் நம்ம அறிவில் போட்டு பார்த்தா ஆமாம், ஏதாவது வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக இருந்தார்கள், சமத்துவத்தோடு நடந்து கொண்டார்கள், என்ன மற்றவங்க என்ன சாப்பிட்டாங்க அதான் சாப்பிட்டாங்க, அப்படி இருந்தார்கள் இப்படி இருந்தார்கள், அப்படிப்பட்ட நபி அவர்கள் தனக்கு மட்டும் இப்படி சுயநலமாக சட்டம் போட்டிருப்பாங்களா? தா மனைவி யாரும் கல்யாணம் முடிக்க கூடாது சொல்லியிருப்பாங்களா? போவாங்களா வருவாங்களா அப்படின்னு கேட்டா கேட்டு இதை மறுக்க முடியுமா? ஹதீஸில் இருந்தா நிலை என்னன்னு தெரியல, குரானில் இருந்தனால தப்பிச்சிச்சு. யாராவது ஒரு ஆள் இதையும் மறுத்து பேசுனா அவர் குரானை மறுக்கிறாருன்னு தானே அர்த்தம். நபி அவர் தான் கேவலப்படுத்துறாரு, ஏன்னா அல்லாஹ் சொல்லியிருக்கான் சட்டம், அல்லாஹ் சட்டம் ஆக்கிட்டான், அது நபியுடைய தூதருங்கிறதுனால. நீனும் தூதராக இருந்தால் உனக்கு இந்த சட்டம், யாரெல்லாம் தூதர் அவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி சட்டத்தை கொடுப்பான், அந்த தூதத்துவத்தை பாதுகாக்கிறதுக்காக, அந்த புனியத்தை பேணுறதுக்காக. அப்போ இது எங்கே உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்கணும். அதுமாதிரி 230 வசனம், அதில் அல்லாஹ் சொல்கிறான் 3 தலாக் விட்டாச்சுன்னு வைங்களேன், அப்புறம் என்ன சட்டம்? கணவன் மனைவியை முறைப்படி 3 தலாக் விட்டார், இனி அடுத்து அவங்க 2 சேர முடியாது. சேரதா இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபலா தஹில்லு லஹு மின் பஅது ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரா, வேறொரு கணவனை மனம் முடிக்காத வரை இவள் அவருக்கு ஹலாலாக மாட்டாள். இப்போ 3 தலாக் முடிச்சுட்டா இவளை வேறொருத்தவன் கல்யாணம் முடிக்கணும், அவனோடு இவள் சேர வேண்டும், அப்புறம் அவன் தலாக் விடணும், அப்புறம் தான் இவன் சேர முடியும். இதையும் கேட்குறாங்க, ஒரு கணவன் மனைவி விவகாரத்து பண்ணிட்டா அதுக்கு ஏங்க இப்படி கேவலமான சட்டம் கேட்குறாங்க. வேறொரு ஆள்கிட்ட விடணுமா, அதுக்கப்புறம் அவன் தலாக் விடுவானா, அப்புறம் இந்த மாதிரி நடக்குமானா, என்ன இது நல்லா இருக்குது? அதை விட்டுட்டு கணவன் நானே சேர்ந்துக்கிட்டு போ அப்படின்னா ஈஸியாக இருக்குமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க, காஃபிர்களுடைய என்ன ஏற்றுக்கிற மாட்டேங்குது இதெல்லாம். இதுக்காக நம்ம விளக்கம் தானே சொல்ல வேண்டி இருக்குது. இப்போ குரான் வரும்போது விளக்கம் சொல்லணுங்கிற கடமை வருது, ஆனால் ஹதீஸ்னு வரும்போது விளக்கத்தை என்ன பெரிய விளக்கம் சொல்லிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு, இது ஹதீஸே இல்லைன்னு சொல்லிட்டா டாபிக் க்ளோஸ், முடிஞ்சிருச்சுல. ஒரு விவாதத்துக்கு போகிறீங்க, இப்படி கேள்வி கேட்டு அதுக்கு இந்த விளக்கம் அந்த விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறத விட இது வகியே இல்லைன்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டா முடிஞ்சிருச்சுல, ஈஸியா சாப்டர் க்ளோஸ் ஆயிருச்சு, அவன் வாயை மூடிடுவான். அப்போ என்ன, வாயை அடைக்கணுங்கிறது தான் பெரிசா தெரியுத விட, என்ன வகியை மறுக்கிறோமே நம்ம அறியாமையில் மறுத்துறோமே அப்படிங்கிற அந்த உணர்வு வரமாட்டேங்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுமாதிரி ஆயிஷா உள்ளவங்க ரசூல் சல்லா 6 கல்யாணம் முடித்தாங்க, 9 சேர்ந்தாங்க, அதெல்லாம் வரலாற்றில் இருக்கு, ஒன்றும் மறுக்கலை. இதெல்லாம் பெரிய அளவில் தான் காஃபிர் இடத்தில் பார்க்கப்படுகிறது, இதுக்காக மறுக்க முடியுமா? திடீர்னு மறுத்துட்டு அந்த ஹதீஸை நம்புகிற மக்கள் எல்லாம், நீ நபியை கேவலப்படுத்துகிற, ரசூலா இப்படி சொல்கிறியா, நீ இந்த ஹதீஸை நம்புனா அப்படின்ட்டு அப்படியே திருப்புனா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஹதீஸை நம்புகிற மக்களை நோக்கி நீ நபியை கேவலப்படுத்துகிற, நீ தான் நபியை அப்படி செய்கிற இப்படி செய்கிறன்னு சொன்னா அப்போ இது சரியாகுமா? குரானில் இருக்குது 28 15 வசனம் 20 வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சார், வெளியில் வரும்போது ஒரு ஆள் 2 சண்டை போடுறாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தாரும் எதிரி கூட்டத்தை சார்ந்த ஒரு ஆள், 2 சண்டை நடக்குது. மூசா நபியுடைய சமுதாயத்தை சார்ந்தவன் மூசாவை எனக்கு உதவி பண்ணுற உதவி பண்ணுங்கன்னு கேட்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் என்ன செய்கிறாங்க, ஃப வக்கசஹு மூசா, மூசா ஒரு குத்து குத்து விட்டார், ஃப கலாலை, கதையை முடித்து விட்டார். அல்லாஹ் சொல்கிறான் ஒரு நபி 2 நடந்த சண்டையில் எதிரி கூட்டத்தை போய் இன்னும் ஒரு ஆளை என்ன செஞ்சிட்டாரு, அடித்து அவனை சாவடிச்சிட்டார். அப்புறம் அல்லாட்ட பாவம் பண்ணி அல்லாட்ட மன்னிச்சிரு, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு கேட்குறார். சரி அதோடு முடிஞ்சிச்சா, அடுத்து அல்லா சொல்கிறான், அடுத்த நாள் மறுநாளும் அதே நபர் வந்து உன்ன நாள் கூட சண்டை போட்டுக்கிட்டுருக்கிறார், இதே மாதிரி நடக்குது. அப்பையும் அப்படியே மூசாவே வா, இவன் நான் அடிக்கிறான், மூசா நீ பயங்கர வழிகேடன், நேற்று இப்படி சொல்லித்தான் ஒரு கொலையை பண்ண வச்சுட்ட, இப்போ மறுபடியும் கூப்பிடுறியான்னு சொல்லிட்டு இப்படிலான்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அவனை அடிக்க போகிறார். அப்போ அவன் என்ன செஞ்சான், மூசாவே நீ நேற்றே ஒரு கொலை பண்ணிட்ட, அவனும் சொல்கிறான் நேற்றே ஒரு கொலை பண்ணி நீ பூமியில் ரவுடியா திரியிறியா அப்படின்னு கேட்குறான். என்ன வருது, இன் துரீது இல்லான் தக்குன ஜப்பாரன் ஃபில்லார், பூமியில் நீ அடக்கி ஆள்பவனா, மாமா துரிதம் தக்குணம், நீ நல்ல மனுஷன் கிடையாது, நல்லவனாக இருக்க விரும்பலை, இப்படியே கொலை பண்ணிட்டு தெரியற நினைக்கிற அப்படின்னு சொன்னோன்னு தான் அப்படி விட்டுட்டு போனாங்க. அப்போ தான் திடீர்னு ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறாரு, ஏன் உன்னை ஒரு ஆள் ஆள்களை தேடிட்டு இருக்க, உன்னை கொலை செய்ய போகிறாங்க, ஃப்ரெண்டுடைய கூட்டத்தாருன்னு சொன்னோடனே போட்டுட்டு ஓடுறார். அப்படி இந்த சம்பவத்தெல்லாம் சொல்லி ஒரு நபி கொலை செய்வாரா, அதுவும் முத நாள் கொலை பண்ணிட்டு மறுநாள் மறுபடியும் அதே தப்பு செய்ய போவாரா? தௌபாலாம் செஞ்சுட்டு நபியுடைய வாழ்க்கையை தானங்க எல்லாம் காஃபீர்களுக்கு பாடமாக வச்சிருக்கிறான். அப்போ அந்த நபி கொலை செஞ்சார்னா காஃபீர் எப்படி திருந்துவான்? அப்போ இது வஹி இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியுமா? குரான் இருந்தால் பண்ணிடுறீங்க, ஹதீஸில் இருந்தால் ஏன் இந்த என்ன வரமாட்டேங்குது? ஹதீஸில் மட்டும் எடுத்து பேசுகிறோம். ஆ அன்பான சகோதரர்களே, நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறது, ஹதீஸுகளை வந்து உள்ளத்துக்கு உணர்வுக்கு ஒத்து வருதா, அறிவுக்கு ஒத்து வருதா, என்ன நடைமுறைப்படுத்தி இப்படி காட்ட முடியுமா அப்படிலாம் கேட்காதீங்க. அதுக்கு பேர் ஈமானே கிடையாது. குரான் அப்படி நம்ம கேட்க மாட்டோம், நம்புகிறோம். குரான் காலம் நடக்க கடக்க அது உண்மையாகிக்கிட்டே வருது, எப்பயும் உண்மைதான். அது உண்மைங்கிறத நிதர்சனமாக எல்லாம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வெளிப்படுத்தி காட்டுறான். நபிமொழிகள் அப்படித்தான, பல நபிமொழிகள் உண்மையாகி 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 ஒவ்வொன்றும் விஞ்ஞானமாகி கொண்டு வருகிறது. அப்போ அதுலேயும் நம்ம ஈமான் கொள்ளணும். அதில் நமக்கு சந்தேகம் வந்து விட்டால் சந்தேகத்தை செய்தான் தான் ஏற்படுத்துவான். சந்தேகத்தை யார் ஏற்படுத்துவா? செய்தான் ஏற்படுத்துவான். ஹதீஸ் வஹிங்கிறப்போ அதுக்கு எதிராக சந்தேகங்களை அடுக்கினால் அப்போது அவரிடத்துல செய்தான் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரியணும். இந்த காரியத்தை விட்டு விட்டு குரானை பார்ப்பது போன்ற ஒரு ஈமானிய உணர்வோடு நபிமொழிகளை நாம் பார்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல விஷயங்களை அடுத்தடுத்த நாட்கள் நாம் அறிந்து கொள்வோம். வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.